السلام علیکم ورحمۃ اللہ تعالی وبرکاتہ. الحمد للہ کفا وسلام علی عبادہ الذین اصطفى، اما بعد فاعوذ باللہ من الشیطان الرجیم، بسم اللہ الرحمن الرحیم. ثم جعلناک علی شریعۃ من الامر فاتبعها ولا تتبع اهواء الذين لا يعلمون، صدق الله العلي العظيم. கண்ணியத்திற்கு மரியாதைக்கு உரிய உலமா பெருமக்களே, இஸ்லாமிய சகோதரர்களே, பெரியோர்களே, மார்க்கம் இந்த சமுதாயத்திற்கு ஒரு பாதுகாப்பு அரங்கம். இந்த மார்க்கத்தில் எந்த அளவிற்கு நாம் ஈடுபாடாக இருப்போமோ அவ்வளவிற்கு நாம் பாதுகாப்பை பெற்றவர்களாக இருக்கிறோம். ஷைத்தானுடைய சூழ்ச்சிகளிலிருந்தும் பாதுகாப்பு, நப்சுகளுடைய சேட்டைகளிலிருந்தும் பாதுகாப்பு, எதிரிகளுடைய தாக்குதலிலிருந்தும் பாதுகாப்பு. இந்த இஸ்லாமிய மார்க்கம், இந்த தீன் சமுதாயத்திற்கு முழு பாதுகாப்பு அரங்கம். இந்த தீனை விட்டு எந்த அளவிற்கு நாம் வெளியேறுகிறோமோ நாம் நமது பாதுகாப்பை குறைத்துக் கொள்கிறோம். அத்தனை வகையாக இந்த மார்க்கத்தை நமக்கு நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அறிமுகப்படுத்தி சென்றார்கள், அமைத்துக் கொடுத்து விட்டு சென்றார்கள். இந்த பாதுகாப்பை பற்றி அல்லாமா ஷர்ஃபுத்தீன் பூசிரி மிக அழகாக ஒரு கவியில சொல்லுகிறார்கள். புர்தாவுடைய கவிதான், நல்ல பொருள்பட அழகான உமையோடு உறுதியான முறையில சமுதாயத்துக்கு மார்க்கம்தான் பாதுகாப்பு என்பதை விளக்குகிறார்கள். அஹல்ல உம்மத்தஹு ஃபீ ஹிர்ஸி மில்லத்திஹி கல்லைஸி ஹல்ல மஅல் அஷ்பாலி ஃபீ அஜமி. أحل أمته في حرز ملته كالليث حل مع الأشبال في أجمي. அண்ணலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த சமுதாயத்தை தீன் என்றும் கோட்டையிலே பாதுகாப்பாக இறக்கி விட்டு சென்றிருக்கிறார்கள். தமது உம்மத்தை மில்லத் என்ற கோட்டையிலே இருக்க செய்து விட்டு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கல்லைசி ஹல்லமால் அஷ்பாலி ஃபி அஜமி. எப்படி ஒரு சிங்கம் தமது குட்டிகளோடு கவியிலே குகையிலே தமது இருப்பிடத்திலே இறங்குமே, ஆனால் எந்த ஒரு மிருகமும் அந்த கவிக்கு வராது, அந்த குகைக்கு பக்கத்தில் கூட நெருங்காது. சிங்கத்துடைய குகை யார் வந்து நெருங்க முடியும்? யானையும் வராது, குள்ளநரியும் வராது, எந்த பிராணியும் எந்த மிருகமும் அந்த சிங்கத்துடைய குகைக்கு வராது. அது காட்டுக்கு ராஜா, அதை பார்த்து மற்ற அத்தனை மிருகங்களும் பயப்படும். அப்படி இருக்க அதனுடைய வீட்டுக்குள்ளேயே குகைக்குள்ளேயே வரும் தைரியம் யாருக்கும் இருக்காது. அதிலும் தமது குட்டிகளோடு சிங்கம் இருக்குமே, ஆனால் வெறிபுடுத்த நிலையிலே அந்த சிங்கம் இருக்கும். பக்கத்தில் ஒருவன் நெருங்கிவிட்டால் கூட, நெருங்க நினைக்கின்றான் என்று அதற்கு தோணுமே ஆனாலும் கூட அதை க்ளோஸ் பண்ணிவிடும் சிங்கம். குட்டிகளோடு சேர்ந்திருக்கும் பொழுது மிக வீரமாக இருக்கும் அந்த சிங்கமே வீரத்திற்கு பெயர் பெற்றதுதான். தம்முடனே குட்டிகளையும் சேர்த்து வைத்திருக்கும் பொழுது யாரையும் நெருங்கவும் விடாது. ஒவ்வொரு தாயும் ஒவ்வொரு மிருகமும் செய்யக்கூடிய வேலைதான். குஞ்சு கூட இருக்கும் பொழுது கோழி வீரமாக மாறிவிடும். கோழி குஞ்சுதான், அடைகாத்த குஞ்சு, சின்ன சின்ன குஞ்சுகளாக இருக்கு, அதை சுத்தி சுத்தி கோழி வரும். அந்த குஞ்சை பிடிக்கிறதுக்கு நம்ம நல்லா 6 அடி உயரம் உள்ள மனுஷனே பக்கத்துல போனாலும் கோழி தன்னால இயன்ற அளவிற்கு பறந்து தாக்கும். கண்ணை தாக்கும், காதை தாக்கிரும், முகத்தை பறிச்சிடும். பருந்து பறந்து வரும் குஞ்சை தூக்கிட்டு போக. பருந்துக்கு ஈடாக நிகராக கோழி பறக்க முடியாது. ஆனால் வரக்கூடிய பருந்தை விரட்டுவதற்கு கோழிக்கு எத்தனை அளவிற்கு முழுமோ அத்தனை அளவிற்கு பாய்ந்து உயர செல்லும், முடிந்த அளவிற்கு பறக்க முடியும். குஞ்சை பாதுகாப்பதற்கு கோழியே இந்த நிலையை அடைமையானால், ஆடு அந்த நிலையை அடைமையானால், மாடு அந்த நிலையை அடைமையானால், சிங்கத்திற்கு எப்படி இருக்கும்? தமது குட்டிகளை தீண்டுவதற்கோ அல்லது சீண்டுவதற்கோ யாராவது வருவார்கள் என்று படுமையானால் நெருங்கவும் விடாது. அத்தனை பாதுகாப்பாக அந்த குகை அமையும். அது போன்ற குகைதான் நமது மில்லத் என்ற தீன் என்ற குகை என்று, அந்த குகையிலேதான் தமது உம்மத்தை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விட்டு சென்றிருக்கிறார்கள் என்று பூசரி ரஹமஹுல்லா அவர்கள் குறிப்பிடுகிறார். அருமை சகோதரர்களே, அந்த குகையை தீண்டதுக்கு தான் ஒரு கூட்டம் முயற்சிகள் பண்றது. பக்கத்துல வந்து பாதுகாப்பானத ஒண்ணு செய்ய முடியாது, வெளியில இருந்து அவங்களோட முயற்சிகளை செய்வார்கள். அந்த வழிகளில் தான் இவர்கள் சொல்லக்கூடிய குற்றச்சாட்டுகள், மார்க்கத்தில் குழப்பம் ஏற்படுத்துவதற்காக வேண்டிய செய்ய வேண்டிய சூழ்ச்சிகள் முயற்சிகள். இதுல முதல் தரமாக இவர்கள் செய்வது, உலமாக்களையும் இந்த மார்க்கத்தை வகுத்து தொகுத்து கொடுத்திருக்கக்கூடிய கிதாபுகளையும் விமர்சன பொருளாக்குவது. இந்த இரண்டு பேரையும் தகர்த்து விட்டா மற்ற நினைச்சதெல்லாம் செய்யலாம் என்ற கூடிய நினைப்பு, ஒரு எண்ணம் அவர்கள். அந்த வகையிலே தான் அறிஞர் பெருமக்களை குறை சொன்னார்கள். எதுவரைக்கும் குறையும் என்றால், இந்த மார்க்கத்தை குலைக்க வேண்டும் என்ற எண்ணம் தான், வேறு எந்த எண்ணமும் எனக்கு விளங்கவில்லை. அந்த இளைஞர்களுக்கு தெரியாது. அது செய்யக்கூடிய அந்த பெரியவர்கள், தலைகள், தலைவர்கள், அண்ணன்மார்கள், அவர்களை நான் சொல்லுகிறேன். எப்படியெல்லாம் சூழ்ச்சி செய்கிறார்கள், எப்படியெல்லாம் விமர்சனப்படுத்துகிறார்கள் குறை காணுவதற்காக வேண்டி, சமுதாயத்துடைய அஸ்திவாரத்தை ஆட்டுவதற்கு எத்தனை பேர் முயற்சி செய்கிறார்கள் என்பதை தான் உங்களுக்கு நான் எடுத்து சொல்லிக் கொண்டிருந்தேன். இன்னமும் சொல்லுகிறேன் சில உதாரணங்களை என்று சொன்னேன். அவர்கள் குரானுக்கு விரிவுரை எழுதியிருக்கிறார்கள், மொழிபெயர்ப்பு எழுதியிருக்கிறார்கள், அதற்கு அடிக்குறிப்புகளும் எழுதியிருக்கிறார்கள். நீங்கள் பார்த்திருப்பீர்கள். ஏதோ சோதனையான காலம், நினைத்தவர்கள்லாம் அதற்கு விரிவுரையும் ஓர உரையும் அடிவுரை குறிப்பும் எழுதக்கூடிய சூழ்நிலை ஏற்படுகிறது. ஜனநாயக நாடு, யாரும் எழுதலாம், எவனும் கேட்பதற்கு நாதி இல்லை. சரி, அதில் என்ன எழுதியிருக்கிறார்கள் என்று பார்ப்போமே. ஆனால் அருமை சகோதரர்களே, சஹாபாக்களால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட கருத்துக்களை எல்லாம் தப்பு, எனக்கு இதுபடுது, இதுதான் இதுக்கு சரியான பொருள் என்ற ரீதியிலே பல இடங்களிலே, நான் முழுமையாக படிக்கவில்லை, அந்த படிக்க நான் எனக்கு தேவையாகவும் நினைக்கவும் இல்லை, கொஞ்சமாவது பலன் ஏற்படும் என்றிருந்தால் தான் அதை படிக்கலாம். படித்தால் தொல்லைதான் ஏற்படும் என்று இருக்கும் போது அதை ஏன் படிக்க வேண்டும்? புழுகு மூட்டையும் பொய் மூட்டையும் புரட்டு மூட்டையுமாக இருக்கக்கூடியதை நம்முடைய நேரத்தை போக்கி ஏன் படிக்க வேண்டும் என்ற எண்ணம் தான். இருந்தாலும் ஆங்காங்கே மக்களுக்கு அதை பற்றி எடுத்து சொல்ல வேண்டும் என்ற எண்ணத்தில் பார்க்கும் பொழுது, மேலெழுந்த வாரியாக நான் பார்க்கும் பொழுது கிடைத்த குறிப்புகளை பார்த்தால், எவ்வளவு விபரீதமான கருத்துக்களை மக்களுக்கு தருகிறார்கள் என்பதை நாம் புரிய முடியும். சகோதரர்களே, ஹஜ்ஜுக்கு செல்லக்கூடியவர்கள், உம்ராவுக்கு செல்லக்கூடியவர்களுக்கு தெரியும், மகாமு இப்ராஹிம் என்று ஒரு இடம் இருக்கிறது. காபத்துடாவுடைய தலைவாசலுக்கு முன்னால கிளி கூண்டு மாதிரி ஒரு கூண்டு இருக்கும். எல்லாருமே அதிகமா இங்க இருக்கிறவங்க போயிருப்பீங்க, நம்ம ஊர்லதான் அதை ரொம்ப சொல்லணும். அந்த கூண்டுக்குள்ள ஒரு கல் இருக்கும், அந்த கல்லுல ஒரு அடிச்சுவடு இருக்கும். இப்போ இருக்குல்ல, இருக்கு. நம்ம போகும்போது இருந்துச்சு, இன்னைக்கு ஏதாவது ஆகி போச்சு என்னமோ பார்த்தேன், இருக்கு. அதற்கு பெயர் தான் மகாமு இப்ராஹிம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் நின்ற இடம், நின்ற பொருள், இடம் அல்ல நின்ற பொருள். அது என்ன பொருள்? கல்லு. அந்த கல்லுல அவர்களுடைய அடிச்சுவடு இருக்கிறது, அதுதான் மகாமு இப்ராஹிம். ஃபீஹி ஆயாதும் பையினாதும் வ மகாமு இப்ராஹிம். குர்ஆன் சொல்லுது, காபாவில் எண்ணற்ற அத்தாட்சிகளையும் ஆதாரங்களும் இருக்கிறது, காண கிடைக்கும் உங்களுக்கு. ஒவ்வொன்றும் பெரும் அத்தாட்சி. நான் சொல்லுவதுண்டு, ஜம்சமுடைய கிணறு ஒன்று போதும் இஸ்லாம் சத்தியம் என்று சொல்லுவதற்கு ஒன்று போதும். சரியான அறிவுடைமன் சற்று யோசிப்பானே, ஆனால் இஸ்லாம் ஒரு சத்திய மார்க்கம் என்பதற்கு வெளிப்படையாக தெரியக்கூடிய அந்த சின்னஞ்சிறிய கிணறை பார்த்தாலே புரிந்துவிடும். நீங்கள் பார்த்திருக்க மாட்டீர்கள் இப்பொழுது இருப்பவர்கள். கொஞ்ச காலத்திற்கு முன்னால் இருந்தவர்கள் கிணறை பார்த்தும் நாம போகும்போது அந்த பைப்பு தெரிஞ்சு, இப்ப அந்த பைப்பு மூடிட்டாங்களாம். வெளியே தெரியாது, அது அவங்களுடைய நிர்வாக சூழலின் காரணத்தினால மூடிருக்கலாம். அது தப்புன்னு நம்ம சொல்ல வரல. சிஹாசித்தா என்று சொல்லக்கூடிய இந்த ஆறு கிரந்தங்களில் ஒரு கிரந்தமாக இருக்கக்கூடிய அபூதாவு சுனன் அபி தாவூத், அந்த அபூதாவுத் ரஹிமஹுல்லா அந்த கிதாபை எழுதிய அவர்கள் 1250 வருடத்திற்கு முன்னால், 1300 வருடத்திற்கு முன்னால், 250 வருடத்திற்கு முன்னால் அவர்கள் தமது அந்த அபூதாவுத் ஷரீஃபிலே எழுதுகிறார்கள், நான் எனது துப்பட்டியை விரித்து அளந்து பார்த்தேன், ஒரு 4 அடி சுற்று கீழே ஒரு நெஞ்ச அளவிற்கு தண்ணீர் என்பதை அங்கே காவல்காரராக இருக்கக்கூடியவரை நான் கேட்டேன். ஒரு ஆள் மட்டும் தண்ணீர் மீறி மீறி இருந்தால் இங்கே இருக்க வேண்டும். அந்த தண்ணீர் தான் இன்றைக்கு உலகம் பூரா புகட்டப்படுகிறது. ஒரு ஆள் மட்டும் தண்ணீர் தான் எடுக்க 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 கிளம்பக்கூடிய இந்த அத்தாட்சி ஒன்று பத்தாதா? ஒரு ஆள் அளவுக்கு கூடிய தண்ணியை கட்டி பிடிக்க முடியாத அளவிற்கு கூடிய பெரிய பைப்பை இறக்கி புல் போர்ஸோடு அந்த தண்ணியை வெளியே கிளப்பப்படுகிறது. அத்தனை பேருக்கும் குடிக்க கொடுக்கப்படுகிறது. நெஞ்சார குடியுங்கள், வயிறார குடியுங்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள். சுவையிலே சற்று மாற்றம் இருக்கலாம், முனாஃபிக்குத்தான் அதை குடிக்க முடியாது. மூமினாக இருக்கக்கூடியவன் நெஞ்ச நிமிர குடியுங்கள் என்று நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை இபாதத்தாக நினைத்து, ஷிஃபாவாக நினைத்து, மருத்துவமாக நினைத்து, பரக்கத்தாக நினைத்து, இங்கல்ல உலகம் அனைத்து பகுதிகளிலும் செல்லக்கூடிய அந்த தண்ணீருடைய ஒரு ஆள் மட்ட அளவு தண்ணீர் தான். அல்ல குர்ஆன்ல சொல்றது தெளிவான அத்தாட்சிகள் ஆதாரங்கள். பெரியவங்களுக்கு தெரியும், ஒரு 10-20 வருடங்களுக்கு முன்னால் மக்காவில் ஒரு பெரிய மழை பெஞ்சிச்சு, சக்கத்த மழை ஒன்று அடிச்சு. இங்கேயும் கூட சொன்னாங்க, மழையே வராது, வந்தா விடாது, நின்றா நெடுஞ்சோறு, விழுந்தா குட்டிச்சோறு. இந்த மழையே வராம இருக்கு, வந்துச்சுன்னா படாத பாடுபடுத்திடும் அப்படின்னு சொல்லலாம். அது மக்காவுடைய அந்த பூமியுடைய வாகு. அந்த சூழ்நிலையில மழை எப்படி அடிச்சதுன்னு சொன்னா பேப்பர்கள் எல்லாம் வந்துச்சு. காபாவே முங்கிருச்சு, காபத்துல்லாவுடைய பாதிக்கு முக்காலுக்கு அதிகமான தண்ணீர் வந்துச்சு. அந்த உள்பகுதியெல்லாம் நிறைஞ்சு எல்லாமே. அப்ப ஜம்சம் கிணறு திறந்துருந்துச்சு. அது 25 வருஷத்துக்கு முன்னால் நடந்த நிகழ்ச்சி. அந்த திறந்திருந்த ஜம்சம்ல எந்த தண்ணி கலந்திருக்கும்? மழை தண்ணி கலந்திருக்கும். இப்ப உலகம் பூரா கண்ணை கொட்ட கொட்ட விழிச்சு பார்த்துச்சு, அந்த தண்ணீருடைய புனிதத்தன்மை இப்பவும் இருக்குமா? வெளியிருந்து பெஞ்ச மழை தானே கலந்து போச்சு. எதிரிகள்லாம் பிரச்சாரமும் செஞ்சானுங்க, புனிதத்துவம் அடிச்சு போச்சு. ரொம்ப பெரிய பிரச்சாரம் எல்லாம் நடந்துச்சு. ஆனா நினைச்சாங்க பிரச்சாரத்துக்கு ஆண்டி வழிவகைகள்லாம் கால் செஞ்சு வச்சிருந்தாங்க. ஒரு 10-15 நிமிடம் மழை விட்டதற்கு பிறகு அந்த கிணற்றில ஒரு பொங்குதல் ஏற்பட்டது. தண்ணீர் பொங்கி உள்ளே நுழைந்திருந்த அத்தனை தண்ணியும் வெளியே வந்து விட்டு இயற்கையாக இருந்த அளவிற்கே தண்ணீர் நின்று விட்டது. எத்தனை பேரும் அத்தாட்சி பாருங்கள் அனுபவிச்சவர்களே, நிறைய அத்தாட்சிகள். எதிலே இங்கே அத்தாட்சி இல்லை? தவாஃபிலே இல்லையா, மத்தாஃபிலே இல்லையா, முல்தஸிமிலே இல்லையா, சஃபாவிலே இல்லையா, மர்வாவிலே இல்லையா, மினாவிலே இல்லையா, அரஃபாவிலே இல்லையா? காலத்துடைய ஒவ்வொரு அணுவையும் எண்பித்து காட்டக்கூடிய அளவிற்கு அங்கே அத்தாட்சிகள் நிறைந்திருந்தாலும் கூட பொத்தாம் பொதுவாக அல்லாஹ் சொல்லிவிட்டு குறிப்பாக ஒரு அத்தாட்சியை சொல்லுகிறான். மகாமு இப்ராஹிம், அங்கே இப்ராஹிம் என்ற கல்லும் இருக்கிறது. அந்த மகாம இப்ராஹிம் எதுக்கு சொல்றது அப்படின்னா, சஹாபாக்கள் ஹஜ்ரத் அபூ ஹுரைரா ரழியல்லாஹு அன்ஹு போன்றவர்கள் எல்லாம் குறிப்பிட்டு சொல்கிறார்கள், அங்கே ஹஜரும் கரிகத் கதமாஹு ஃபீஹி, ஒரு கல்லு, அந்த கல்லிலே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய அடிச்சுவடுகள் பதிந்திருக்கிறது. அதை நான் பார்த்தேன், அவர் பார்த்தா, இவர் பார்த்தா, சஹாபாக்கள் எல்லாம் சொல்லுகிறார், அதுதான் மகாம இப்ராஹிம். குர்ஆனுக்கு விளக்கம் சொல்றதுக்கு சஹாபாக்கள் சிறந்தவர்களா? இன்னைக்கு இந்த பூமி சிறந்ததா? சொல்லுங்க, பட்டத்து பூமியா? ஆனா என்ன எழுதுறார் தெரியுமா? அந்த மகாம் இப்ராஹிமுடைய விளக்கத்துல இதெல்லாம் சும்மா அப்படியே எழுதப்பட்ட விஷயங்கள், இதெல்லாம் சரியல்ல. சரியான அர்த்தம், இப்ராஹிம் குடியிருந்த வாசஸ்தலம் என்பதுதான் இங்க பொருள். ஏங்க கல்லுங்கிற அர்த்தத்தை அடிச்சுவோடு இருந்த கல், அடிச்சுவோடு பட்ட அந்த கல் இருக்குது, அப்ப அது என்ன? உன் பாட்டையும் போட்டே ஏறி நின்ட்டானா? அது என்ன கல்லுப்பா? ஒரு சரித்திரப்புறம் நாளைக்கு அதிராசுவதே இல்லை. ஏதோ கறிக்கொட்டை மாதிரி இருக்கிறதுக்கு பயிச்சுட்டானுங்கன்னு சொன்னான், என்ன செய்ய முடியும்? ஏண்டா வாய் கொஞ்சம் ஒன்றைய அளவு நீளம் வேற, எதை வேண்டாலும் பேசலாம். சரி, ஆதாரம் என்ன? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் குடியிருந்த வாசஸ்தலம் தான் அதற்கு சரியான பொருள் சொல்வதற்கு ஒரு ஹதீஸ். அதாவது ஒரு சஹாபி சொன்ன சொல்லு வேணுமா இல்லையா? நம்ம சஹாபாக்குடைய சொல்லு எடுத்து வைக்கிறோம், அதுதான் சரியான பொருளுங்கிறத சஹாபாக்கள் அறிஞர் பெருமக்கள் அதை உணர்த்துகிறார்கள், குறிப்பிடுகிறார்கள். அதுதான் அத்தாட்சிங்கிறதும் கூட. இல்லாவிட்டால் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் குடியிருந்த வாசஸ்தலத்தில் அத்தாட்சி என்ன இருக்குது? அங்கே சொல்லி காட்டப்படுகிறது அந்த கல்லுடைய பெருமை இருந்தது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் காபாவை கட்டுவதற்காக அந்த கல்லை லிப்டாக பயன்படுத்தினார்கள் என்று. சுவர் உயர உயர அந்த கல்லும் அவர்களை தூக்கி கொண்டே உயர்ந்தது வரலாறு சொல்லுகிறது. இல்லாவிட்டால் அத்தனை உயரமான கட்டிடத்தை கீழே இருந்த சாரம் கட்டக்கூடிய காலமா அது? அந்த ஞானம் எல்லாம் பின்னால் தோன்றியது அல்லவா? நபி இப்ராஹிம் அவர்களுடைய மைந்தர் மைனர் இஸ்மாயில் அலா நபீனாவ அலைஹிம் ஸலாத்து வஸலாம் இருவரும் சேர்ந்து அந்த கட்டிடத்தை கட்டுவதற்காக வேண்டி மகன் சாந்து குலைத்துக் கொடுக்க, கல்லெடுத்து கொடுக்க, கல்லை சுமந்தவர்களாக கட்டிடத்தின் மீது ஏற்றுவதற்கு பயன்படுத்திய லிப்டாக அந்த கல்லை அல்லாஹ் அவர்களுக்கு வழங்கினார். ஒவ்வொரு நாளா முனையிலும் சுவர்களை ஏற்றும் பொழுது கல்லில் ஏறுவார்கள். கீழே இருக்கும் வரைக்கும் கல்லு தேவையில்லை. ஒரு ரெண்டு அடிக்கு மேலே ஏறணும்னா கல்லு அவங்களை தூக்கிட்டு போகும். இன்னைக்கு அறம் சரியில்ல, மற்ற எந்த பெரிய கட்டங்கள்லாம் நீங்க பாப்பீங்க, மிஷின்ல செஞ்சு வச்சிருக்கானா இல்லையா? பட்டனை தட்டோட தூக்கிட்டு போகுது. அது எப்படி கல்லு தூக்கிட்டு போனா? இப்ப எப்படி மிஷின் தூக்குறது? கரண்ட் இருக்குது. கரண்ட் என்ன? அந்த பொருள் என்ன அது? அந்த கரண்டோட பவர் அல்லவா அல்லாஹ்வுடைய குதிரத்து. நபிமார்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய மொழிஜிசா என்ற அற்புதம் இந்த கரண்டுக்கு முன்னால என்ன இருக்குது? ஹஜரத் உமர் ரழியல்லாஹு நூறு மைல்களுக்கு அப்பால் இருக்கக்கூடிய தனது படை தளபதியை மெம்பரிலே அமர்ந்த விதமாக யா சாரியா அல் ஜபல, யா சாரியா அல் ஜபல, படை தளபதியை கூப்பிடுகிறார்கள். மதீனாவுடைய மெம்பரிலே அமர்ந்து கொண்டு நூறு மைலுக்கு அப்பால் இருக்கக்கூடிய அந்த தளபதி விழித்து, சாரியாவே மலைக்கு பின்னால் எதிரிகள் வருகிறார்கள், சற்று கவனித்துக் கொள்ளுங்கள். இதற்கு பெயரு நபிமார்களுடைய கையில் இப்படி வெளிப்படுமையானால் அதுக்கு மொஜிசா. நபி அல்லாத முத்தத்தீன்கள் முமினீங்களுடைய கையில இப்படிப்பட்ட அற்புதங்கள் வெளிப்படுமையானால் அதற்கு பெயர் கராமத்து. அத மிஷின் மூலமா செஞ்சா சயின்ஸ். அட மிஷின்ல செய்ய முடியும்னா அது அல்லாஹ் அவங்களுக்கு அந்த மிஷின் இல்லாமையே செய்ய வச்சான். இன்னைக்கு செல்லுல அலோன்னு சொல்ற எத்தனை தூரத்துக்கு போகுது, போன்ல பேசுற எத்தனை தூரத்துக்கு போகுது? விஞ்ஞானத்துல இது முடியும்னு சொன்னா விஞ்ஞானத்திலேயே முடியாது. அதுதான் மூஜிஸ். கராமாத்துல் அவுலியாய் ஹக்குன் அஹ்லு சுன்னத் வல் ஜமாஅத்துடைய கொள்கையே. நாதாக்களுடைய அற்புதங்கள் என்பது உண்மை சத்தியம், அது புருடா அல்ல, கட்டுக்கதை அல்ல. அறிமிச்சவர்களே, அந்த கல்லு அற்புதம் என்பதைத்தானே அல்லாஹ் எடுத்து காட்டுகிறான். அது இன்றளவிற்கும் அதை பாக்கியாக்கி வைத்திருக்கிறான். அதற்கு பின்னாலே போய் தொழுங்கள் என்று நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி இருக்கிறார்கள். அதுலேயும் ஆச்சரியமான ஆதாரம், அந்த கல்லு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தை சுமந்து சென்ற லிப்ட் கல்லு என்கிற அர்த்தம் சரியில்லை. அப்படி இருக்கு ஏராளமான ஆதாரம் இருக்கிறது அவர் சொல்றார். சரி, எந்த அந்த தாராள ஆதாரத்தை பார்க்கலான்னு எடுத்து பார்த்தா ஒரு ஆதாரம் இல்லை. ஒரே வார்த்தை என்ன சொல்றாரு? உளறல். அது ஆதாரம் கூட இல்லை. அந்த கல்லு வச்சு அப்படி மேல தூக்கிட்டு போகணும்னு சொன்னா அது ஒரு பக்கம் தானே சுவர் கட்டி இருக்கணும், நாலு பக்கம் எப்படி கட்டினாங்க? என் கல்லு நாலு பக்கம் போகாதோ? அட கீழே இருக்கிற கல்லு மேல தூக்கிட்டு போகுதுன்னு சொன்னா அந்த கல்லு என் லெப்ட்ல இருந்து ரைட்ல போக கூடாதா? வெஸ்ட்ல இருந்து சவுத்துக்கு போகக்கூடாதா, ஈஸ்ட்ல இருந்து வரக்கூடாதா, நார்த்துக்கு வரக்கூடாதா? இதுதான் ஏராளமான ஆதாரம். ஒரு பக்க சோறு தானே கட்டி இருக்க வேண்டும், நாலு பக்க சோறு. அறிவுக்கும் மண்டைக்கும் சம்பந்தமே இல்லாம எழுத்துட்டேன். அருமை சோதரிகளே, ஒட்டுமொத்த முஸ்லிம் சமுதாயத்தினர், அறிஞர் பெருமக்கள், முன்னோர்கள், பெரியார்கள் எல்லோரும் செய்த ஒரு மொழிபெயர்ப்புக்கு மாற்றமாக புதியதாக எதையாவது ஒண்ணு சொல்லணும் அப்படிங்கிறதுக்காகவே செய்யறது. இவங்களுடைய கொள்கையே என்ன, ஒட்டுமொத்த முஸ்லிம்கள் எதை செய்வார்களோ அது கூடாதுன்னு சொல்லணும், எதை கூடாதுன்னு சொல்லுவாங்களோ அது கூடும் சொல்லணும். இவங்களுடைய கொள்கையே இதுதான். நீங்க எதையா ஒண்ணு சொல்லுங்க, என்ன ஆதாரம்னு கேட்பாங்க, என்ன ஆதாரம்னு கேட்பாங்க. முன்னோர்கள் நமக்கு அல்லாஹ்வா ரசூலான்னு கேட்டுவாங்க. ஆனா அவங்க செய்யறதுக்கு ஆதாரம் கேட்டு பாருங்க, எங்க அண்ணன் சொல்லிட்டாரு. ஆதார புருஷர் அந்த ரஷ்ய கதையை அனுசரிச்சு சொல்லுவாங்க. ஒரு ஊர்ல ஒருத்தர் இருந்தானா, அவன் எப்பவுமே உளருவாயன். அந்த ஊர் மக்கள்லாம் அவனை யாருமே கண்டுக்கிறது இல்லையா, தேவனுக்கு இருக்க பாட்டு உளறிட்டு போறான். அவனுக்கு ஒரு வருத்தம், என்னைய மாதிரி பெரிய ஒரு உத்தமன இந்த ஊர் மதிக்க மாட்டேது, என்னைய மாதிரி ஒரு அறிவாளிய இந்த ஊருக்கு மதிக்க தெரியலேன்னு அவர் நினைச்சு உட்கார்ந்துருந்தான். அந்த பக்கம் ஒரு சாது வந்தானா, சன்னியாசி. ரஷ்ய கதை அது, நல்ல பொருத்தமான கதை. அந்த சாதுட்ட போய் முறையிட்டானா, நான் நிறைய பேசுறேன், நிறைய பேச தெரியுது, ஆனா அந்த ஊர் மக்கள் என்னை யாருமே கண்டுக்கிறது இல்லையா. அந்த சன்னியாசி சொல்லி கொடுத்தானா, ஒரு விஷயம் சொல்லி தர்றேன், நீ அதை ஃபாலோ பண்ணு, அப்புறம் பார் உனக்கு மரியாதை எங்க போகுதுன்னு பாருங்க. என்ன ஊர் மக்கள் எதெல்லாம் சொன்னாலும் உடனே ஆதாரம் கேளு, இதுக்கு என்ன ஆதாரம்னு கேளு, எது சொன்னாலும் ஆதாரம் கேளு. ஆதாரம் காட்டிட்டா என்ன செய்யறது, அதுக்கு என்ன ஆதாரம்னு கேளு, அதுக்கு என்ன ஆதாரம்னு கேளு. முதல் சொன்ன சாது ஆதாரமே யாரும் சொல்ல முடியாது, சொல்லிட்டா கூட அதுக்கு என்ன ஆதாரம்னு கேளு. கடைசியில ஆஹா பெரிய அறிஞர் போல இருக்குது, அவரு மக்கள் மதிக்க ஆரம்பிச்சிருவான். உண்மை அதுதானே. இன்னைக்கு என்ன கிளம்புங்க, என்ன ஆதாரம் இன்னைக்கு, ஞாயிறுண்டாத்தே ரெண்டு நாளைக்கு முந்தி இருந்தது வெள்ளிக்கிழமை ஆகும், அதுக்கு என்ன ஆதாரம், ரெண்டு நாளைக்கு முதல் வெள்ளிக்கிழமை, அதுக்கு முந்தி வியாழக்கிழமை. ஆதாரம் சொன்ன எப்படி சொல்லுவீங்க, இது ஆகஸ்ட் மாசம் இருக்கு, என்ன ஆதாரம் முந்தின மாசத்துக்கு சொன்ன, இது ஆகஸ்ட் ஆனா தானே அதை ஒத்துக்கிற முடியும், இதுதான் ரம்ஜான் மாசம் இருக்கு, என்ன ஆதாரம் எவனா சொல்ல முடியுமா. ஊர் மக்கள் எல்லாம் பெரிய அறிஞர் ஆக்கிட்டாங்களா, உணர்வு கண்டு ஆரம்பிச்சா, ஆஹா என்ன மாதிரி வாத திறமை, அது வாதமா, பக்காவாதம், பக்கவாதம் அல்லவா. அருமை சோதரிலே, அறிஞர் பெருமக்கள் சொன்ன கருத்துக்களை உதாசீனப்படுத்தி விட்டு தன்னிச்சையாக ஒரு விளக்கத்தை கொடுத்து அதுதான் சரி என வாதித்து ஒரு சமுதாயத்தினுடைய சில கூட்டத்தை கெடுக்கக்கூடிய முயற்சி தானே இது, தவிர இதில் சத்தியம் இல்லை, உண்மை இல்லை. பிரபலமான ஒரு ஆயத்திற்கு பிரபலமான மாணாக்கள் இருக்க, பிரபலங்கள் சொன்ன மாணாவை விட்டு விட்டு எந்த அடிப்படையும் இல்லாமல் ஆதாரமும் இல்லாமல் தன்னிஷ்டத்திற்கு ஒரு ஆதார அர்த்தத்தை சொல்லி இதுதான் சரியென வாதிப்பது குரானை பங்கப்படுத்துவது, குரானுடைய விளக்கத்திற்கு குறைவை ஏற்படுத்துவது, அதிலே சந்தேகத்தை உற்பத்தி செய்து விடுவது. வேற என்ன காரணம் இருக்கும்? அது மட்டுமல்ல, குரான்ல பாருங்க, ஹஜ்ரத் தாவூத் அலைஹிஸ்ஸலாத்தை பத்தி, அல்லாஹ் அவருடைய வாழ்க்கையில ஏதோ ஒரு தப்பு நடந்துச்சு, தப்புண்டா நபிமார்கள் செய்யக்கூடிய சின்ன தவறு கூட அல்லாஹ் இடத்துல பெரிய தவறா கருதப்படும். நம்ம செஞ்சுட்டா கூட விட்டுருவான், நபிமார்கள் செஞ்சா அல்லாஹ் விடுறதில்ல. எவ்வளவு அல்லாஹ் இடத்துல நெருக்கம் இருக்குதோ அந்த அளவுக்கு ரொம்ப உஷாரா இருக்க வேண்டியிருக்கும். நல்ல தொழுகையாளி, ஒரு சின்ன தப்பு செஞ்சீங்கன்னா அடி விழுந்துடும், தொழுகாதவே இருப்பான், ஆயிரம் தப்பு செஞ்சுக்கிட்டு இருப்பான், அவனுக்கு எந்த இதுவும் வராது, சோதனை வராது. நமக்கு அந்த சோதனை வர்றதே நமக்கு ஈமானுக்கு அத்தாட்சி. அல்ல உடனே நம்மள தொடச்சிருவான். எனக்கு தெரிஞ்ச ஒரு இளைஞர் இருந்தார், ரொம்ப சின்ன வயசு. ஒரு தடவை வந்து என்கிட்ட ஒரு சட்டம் கேட்டார், எனக்கு கொஞ்சம் நெருக்கம் இருந்துச்சு, பழக்கம் இருந்துச்சு, நட்பு இருந்துச்சு. அதற்கு ஒரு வியாபாரம், அந்த வியாபார சம்பந்தமா உங்கள்கிட்ட கேள்வி கேட்க விரும்புறேன். என்ன, இன்ன இடத்துல ஒரு சிலை இருக்கு, ஐம்பொன் சிலை, அந்த சிலைய இன்ன நாட்டுக்காரன் வாங்க போறான். விக்கிறவன் இங்க உள்ளவன், வாங்குறவன் அங்க உள்ளவன், நாங்க நாலு பேர் இடையில புரோக்கர். சிலையுடைய விலை 1 கோடி, எங்களுக்கு 60 லட்சம், சிலையை விற்கிறவனுக்கு 40 லட்சம். ஆளுக்கு எவ்வளவு ஆச்சு? எத்தனை பேருக்கு புரோக்கர்? 4 பேர். இப்போ ஒரு ஆளுக்கு எத்தனை லட்சம்? 15 லட்சம். எனக்கு 15 லட்சம் கிடைக்கும், நல்லாத 3 சகோதரர் இருக்கிறாங்க அவங்களுக்கு 15-15 லட்சம் கிடைக்கும். இந்த வியாபாரம், இந்த தல்லாலி புரோக்கர் இந்த வேலை கூடுமா கேட்டார். சிறு வயசு, நல்ல தொழுகையாளி, அல்ஹம்துலில்லா, ரொம்ப சந்தோஷம். எனக்கு கூட உள்ள கொஞ்சம் சந்தேகம், சும்மா கேட்டு பாக்குறானோ. 15 லட்சம் கிடைக்கும் போது மசாலா கேட்பானா, முத வாங்கிடா அப்புறம் பாத்துக்கலாம், தௌபா செய்யலான்னு போற காலமா இல்ல. இந்த ஆள் சும்மாவது கேட்டு பா, கொஞ்சம் உள்ளுக்குள்ள ஒரு மனுஷன் தானே வரத்தானா செய்யும். அப்புறம் இருந்தாலும் கூட நான் சொன்னேன், இதுல 2 வகையான ப்ராப்ளம் இருக்கு. ஒன்னு நாட்டு சட்டம், புடிச்சானா தொலைஞ்சு. இன்னொன்னு மார்க்கெட் சட்டம். சொன்னா நாட்டு சட்டத்தை பத்தி நீங்க பேசவே வேண்டாம், அது எங்க இடது பக்க ஜோப்புல இருக்குன்னா அதை நாங்க பாத்துக்கிறது, அதையே உங்கள்கிட்ட போய் கேட்க போறோம். அவன் ஒரு வழி அடைச்சா எங்களுக்கு 99 வழி திறந்திருக்கு. அதனால நீங்க அதை பத்தி கவலைப்படாதீங்க. மார்க்கெட் சட்டத்தை சொல்லுங்க. நான் சொன்னேன், மிகல் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹர்ரம பைஅல் அஸ்னாமி வல் ஹனாஜிரி. அன்னலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிலைகளை விற்பதையும் பன்றிகளை விற்பதையும் விட்டும் தடை செய்தார்கள், ஹராம் என்று சொன்னார்கள். ஹதீஸ் இருக்குது. அதனால சிலைகளுடைய விற்பதும் விற்பதற்கு துணையாக இருப்பதும் ஹராம். விட்டுருங்க, நான் வேணாம் எனக்கு 15 லட்சம். 15 லட்சம் சுலபமா சுலையா கிடைக்க வேண்டிய தொகைய ஒரு மசாலா சட்டத்தை கேட்டுட்டு ஆரம்பிச்சிட்டாங்க. எவ்வளவு பெரிய ஈமான் இருக்குன்னு சொல்லி பாருங்க. ஒரு 10 வருஷத்துக்கு முன்னால் நடந்த நிகழ்ச்சி, 10 வருஷத்துக்கு முன்னால் இந்த 15 லட்சத்துக்கு இருக்கக்கூடிய மதிப்பே வேறலாம். கேட்டு போனாரு, அல்ஹம்துலில்லாஹ் ஒதுங்கிட்டார். இருந்தாலும் எனக்கு உள்ளுக்குள்ள அந்த சைத்தான் போட்ட வசுவசா இருக்குது. இது உண்மைதானா? சும்மா கேட்டு போய் தான் மதிப்பை கூட்டுறதுக்காக ஒரு மசாலா கேட்டு போனது மாதிரி ஒதுங்கிட்டாரா? ஆனா நிறைய நட்பு இருந்துச்சு, நட்பரா இருந்தாரு, எப்பயாவது சந்திக்கக்கூடிய பழக்கம் இருந்துச்சு. ஒரு 10 நாள், ஒரு வாரம், ஒரு 10-15 நாள் போயிருக்கும் நினைக்கிறேன். நான் கேட்டுக்கிட்ட நின்னேன். ஒரு 3 பேர் உள்ள வந்தாங்க. அவங்க கேரளக்காரவங்க, மலையாளத்துக்காரவங்க உள்ள வந்தாங்க. அங்க ஆபீஸ் ரூம்ல பெரிய எதிர்த்து பிரின்சிபால் ரூமுக்கு போக போனாங்க. நான் அவங்களை இடைமறிச்சு கேட்டேன், எங்க போறீங்க? யாரை கண்டவங்கெல்லாம் போய் சந்திக்க கூடாது, அதை வடிகட்டி அனுப்பணுங்கிற எண்ணத்துல, நீங்க யாரு, எதுக்கு, எங்க போறீங்க? இப்ப அந்த 3 பேர் சொன்னாங்க, இல்ல அதற்கு ஒரு மசாலா கேட்க போறோம். என்ன மசாலா? அவர் கேட்ட மசாலா தான். நாங்க 4 பேர் புரோக்கர், அதுல எங்க ஒரு புரோக்கர் வந்து இங்கதான் யார்கிட்டயோ மசாலா கேட்டாராம். கேட்டது என்கிட்ட தான். யார்கிட்டயோ மசாலா கேட்டாராம், அவர் ஹராம்னு சொல்லி போட்டாராம். அதனால அவர் ஒதுங்கிக்கிட்டாரு, எங்களுக்கு ஈமான் இருக்கு. அதனால அது உண்மையானதானா அந்த சட்டம் சொன்னதுன்னு பிரின்சிபால்ட்ட கேட்க போறோம். நல்லது, போங்க கேட்டு வாங்கன்னு நினைச்சிட்டு. எனக்கு அந்த நண்பர், அந்த வாலிபர் மேலேயும் ஒரு நட்பு, ஒரு அன்பு அதிகமாயிருச்சு, ஒரு மரியாதை கூடிருச்சு. சம்பவம் உண்மை தானே? அப்ப இன்னும் 3 பேர் கேட்க வந்துட்டான்ல, ரொம்ப பெரிய சந்தோஷம் எனக்கு. அல்லாஹு அக்பர், அவருக்கு எல்லாம் நல்ல கூலியை கொடுக்கணும். 3 பேரும் போய் கேட்டாங்க, நான் சொன்ன பதிலத்தான் பிரின்சிபால் சொன்னாங்க. யார் சொன்னாலும் ஒரு பதில் தானே மார்க்கத்துல? பாதிரிகள்லாம் சேர்ந்து ஒரு மார்க்கும் சொன்னது மாதிரி இங்க சொல்ல முடியாது. கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணுங்கம்மா சமயத்துல. நம்மள்டே வந்து மசாலாவை கேட்டுக்கிட்டு இதான் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ண முடியுமா? சர்ச்சுக்கு போ, நீங்க பள்ளியாசலுக்கு வராத. இது அட்ஜஸ்ட் பண்ற மார்க்கம் அல்ல. அல்லாஹ் ரசூல் சொன்ன மார்க்கம் ஒரே மார்க்கம் தான். அது பெரிய மதரசாவில் சொன்னாலும் சரி, சின்ன ஆலிம்கிட்ட போய் கேட்டாலும் சரி, சமயத்துல மசாலா தெரியாம யாராவது தப்பு செஞ்சிடலாம், அது வேற விஷயம். தவறு 80 பேர் இல்லாட்டினா சட்டம் ஒண்ணுதான். அவங்க போய் கேட்டாங்க, வந்துட்டு போயிட்டாங்க. அருமிச்சவர்களே, அல்லாஹ் அவருக்கு இவ்வளவு பரக்கத்தை கொடுத்தான், எவ்வளவு பரக்கத்தை கொடுத்தான். 8 கடை வச்சாரு. 15 லட்சத்தை இழந்த மனுஷன், 8 கடை. மெட்ராஸ்ல பர்மா பஜார் கடை இருக்கு பாருங்க, அந்த மாதிரி கடை. 1 நாளைக்கு 1 கடைக்கு வாடகை 1000 ரூபா. 8 கடையிலும் பணம் ஜொலிக்கிறார். அல்லாஹ் கொடுத்தான் பாருங்க. பெரிய பெரிய கடைகளை அப்புறம் வைக்க ஆரம்பிச்சார். எல்லாம் பறக்கத்தா செஞ்சான், ரொம்ப வாழ் கொடுத்தான். சமயத்தில் அந்த காசு கூடினாலும் வம்பு வந்து சேர்ந்துடும். ஏடா கூடமா மனுஷன் யோசிக்க ஆரம்பிச்சிடும், தெருக்கிறதுக்கு எங்கிட்டு போகலாம், அம்பானியா மாறலாமா அத்வானியா மாறலாமா, இதெல்லாம் யோசிக்க ஆரம்பிப்பான். புது பழக்கத்தில் இருக்குது, பார்த்துக்கலாம், லோன் தானா இப்போ வாங்கிடுவோம் அப்புறம் அட்ஜஸ்ட் பண்ணுவோம், கடன் தானா தொழில அதெல்லாம் இல்லாமல் செய்ய முடியுங்களா அப்படின்னு தன்னைத்தானே சமாளிக்க ஆரம்பிப்பான். மனிதனுடைய பழக்கம் அது. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், யாருக்கு எவ்வளவு ரிஸ்க் கொடுக்கணுங்கிறத அல்லாஹ் அளந்து வச்சிருக்கான், அவனுக்கு தான் தெரியும், மற்றவங்களுக்கு தெரியாது. இதை எவ்வளவு கொடுத்தா தாங்குவான், எவ்வளவு கொடுத்தா தாங்க மாட்டான். அதனால எல்லாருக்கும் கொடுத்தோம்னா எல்லாருமே பாகி ஆயிருவான், அடிச்சாட்டம் செய்யக்கூடிய ஆயிருவான், கெட்டு போயிருவான். அதனால அல்லாஹ்வுத்தால ஒரு அளவு வச்சிருக்கிறான். சொல்ல வந்த சோதரிலே கடை பெருசா கொடுத்து எட்டு கடைகள் ஆரம்பிச்ச பிறகு லோன் வாங்க ஆரம்பிச்சார். எந்த மனுஷன் 15 லட்சத்தை மசாலாவுக்காண்டி சரியத்துக்காண்டி விட்டாரோ அந்த மனுஷன் அந்த வட்டிக்கு கடனை வாங்கி கடைகளை நிரப்ப ஆரம்பிச்சார். அது மார்வாடி வட்டி, சரக்கு போட்டுருவான், ஒரு மாசத்துக்கு இந்த பொருள் மேல வட்டி ஏத்திட்டே போவோம். நம்மள்ட்ட அதுல ஆலோசனை கேட்ட மனுஷன் இதுல கேட்கல, ஏன்னா அந்த நேரத்துல என்னமோ தக்குவா இருந்துச்சு செய்துட்டாரு. இந்த நேரத்துல எங்கிட்ட இழுத்துட்டு போயிட்டான் ஷைத்தான், நப்சு இழுத்துருச்சு ஷைத்தான் எடுத்துட்டு போயிட்டான். கேட்கவும் இல்லை சொல்லவும் இல்லை. எட்டு கடையில நிறைஞ்சு பாட்வாடி போட்ட சாமான்களை வச்சிருக்கிறாரு, ஒரு சாமான் கூட விக்கல. ஸ்டாப், சாமான் நின்று போச்சு, அவனுக்கு வட்டி ஏறிட்டே இருக்கான். மாசத்துக்கு வட்டி போச்சு, வட்டிக்கு மேல வட்டி, வட்டிக்கு மேல வட்டி, வட்டிக்கு மேல வட்டி. கிட்டத்தட்ட 40-50 லட்சம் ரூபாய்க்கு கடனாளி ஆனார். பொருளாம் கொடுத்து போட்டு எடுத்து போட்டு சுத்தமா கடனாளி. அதுல ஏன் 1 லட்சம் போச்சு? நானும் ஒருத்த 1 லட்சம் ரூபாய் கொடுத்து வச்சிருந்த வியாபாரத்துடைய பார்ட்னரா, அவர் கடைசியா வந்து ஏன் அஜரத்து காசை போட்டாலாவது எந்திரிச்சிடலான்னு பார்த்தாரு. அதனால பொய்ய சொல்லி வாங்கிட்டு போயிட்டான் மனுஷன். அதற்கு நல்ல வியாபாரம் நடக்குது, 1 லட்சம் ரூபாய் கொடுங்க, இவ்வளவு மாசம் மாசம் உங்களுக்கு இத்தோடைய வருஷத்துல ஒரு தடவை கணக்கு பார்ப்போம், ஏற்றல் இறக்கல் இருந்த நம்ம சரி பண்ணிக்கிறோம், வியாபாரத்துல பங்கு அப்படின்னு சொன்னார். நம்மளும் சந்தோஷப்பட்டு இவ்வளவு 15 லட்சம் ரூபாய் அவர் மசாலாவுக்கு விட்ட மனுஷன் சுத்தமா இருப்பான் அப்படின்னா ரொம்ப சுத்தமாக்கிட்டான். சொல்லைப்படுத்தா ரமலானுடைய மாசம் முடிஞ்சு நான் ஊருக்கு போறேன், ஈதுல கட்டி பிடிச்சு கோண்டு அழுகிறார், அஜரத்து மோசம் போயிட்டேன், என்ன செய்வீங்க? இன்னைக்கும் தலைமறைவா வாழ்ற, ஏண்டா 50 லட்சம் கொடுத்தவன் துப்பாக்கி வச்சுட்டு அலையிறான், எங்கடா கடப்பான்? பெத்த மகளுக்கு கல்யாணம் ஆச்சு, தகப்ப வந்து நிக்க முடியல. அவருடைய துணைவியார்கள் பிள்ளைகள்லாம் நல்லா இருக்கிற காலத்துல எங்க வீட்டு பக்கம் திரும்பி கூட நின்றுக்க மாட்டாங்க, அவ்வளவு உயர்வா இருந்த வாழ்ந்தவங்க. அவர் தலைமறைவான சாப்பாட்டுக்காக எங்க வீட்டுல வந்து நின்றாங்க. ஏன் வந்துச்சு? இது தொழுகையாளி, தக்குவாதாரி, ஆனா தப்புலன்னு போன உடனே நல்லா கசக்கி எடுத்துட்டான். ஆனா அவருடைய அவர் இப்பவும் சொல்றாரு, தௌபாச்சேரே நான் இது பண்றேன் இன்ஷா அல்லாஹ். நான் சொன்னேன் அல்லாஹ் பொறுக்கக்கூடியவன், தப்ப மன்னிப்பான். விழுந்து விழுகிறது தப்பு இல்லை, விழுந்து கிடக்கிறது தான் தப்பு. விழுந்துட்டீங்க, எந்திரிச்சிருங்க, அல்லாஹ் கொடுப்பான் அல்ஹம்துலில்லாஹ்னு சொல்லி இன்னைக்கும் ஒரு இடத்துல எங்கேயோ இருக்கிறாரு, வச்சுக்கிட்டு இருக்கிறார். அருமைச்சோதர்களே, அப்ப மூமின்கள்ல தவறுன்னு ஏற்பட்டு அதுலயும் மூமின்கள் நெருக்கமா இருந்தா உடனே அல்லாஹ்வுத்தால அதுக்கு பரிகாரம் கொடுத்துருவான். சொல்லுவாங்க, செருப்புல நஜிஸ் ஓட்டியிருந்தா அப்புறம் போய் கழுவிக்கலான்னு லேசா தேய்ச்சி விட்டு போயிருவான், தொப்பியில நஜிஸ் ஓட்டியிருந்தா என்ன செய்வான், அப்புறம் பாத்துக்கலாம் அப்படி இருப்போமா? சட்டையில ஏதாவது காக்க எச்சம் விட்டுருச்சுன்னா அப்புறம் பாத்துக்கலாமே சாயந்தரம் போல, உடனே போய் கசக்குவோம். அல்லாஹ்வோட இடத்துல மூமின்களுடைய ஷான், மூமின்களுடைய தகுதி இப்படித்தான், தொப்பி மாதிரி கௌரவமானவங்க. அதனால அதுல தவறு வந்தா உடனே அல்லாஹ்வுத்தால தொடக்க ஆரம்பிச்சிடும், கசக்க ஆரம்பிச்சிடும். அதுதான் நமக்கு கொடுக்கக்கூடிய தண்டனை அல்ல, சோதனை அது, அல்லது நம்மளை திருத்துறதுக்கு உண்டான வழிமுறை அது. அருமைச்சவர்களே, நான் எப்பயாச்சும் எங்கேயோ போயிடுச்சு, ஹஜரத் சையதுனா தாவூத் அலா நபீனா அலைஹி ஸலாத்து வஸலாம் அவர்கள், அவர்களை பற்றி ஏதோ ஒரு தவறு செஞ்சிட்டாங்க. நபிமார்கள் தான், ஒரு சின்ன தவறு செஞ்சா கூட அல்லாஹ் உடனே அதை கண்டிப்பான். பெரியவங்கிறதுனால, பதவி பெருசா இருக்கிற காரணத்தினால, ஒரு மூமினே செய்யும் போது இவ்வளவு பெரிய தண்டனை கொடுக்கும் போது, நபி ஒரு சாதாரண இது செஞ்சா கூட பெருசா அல்லாஹ் பிடிச்சிருவான். அது என்ன தவறுங்கிறது நமக்கு தெரியாது, வேற எந்த தவறும் சொல்லவும் முடியாது. அது அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லல, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி கொடுக்கல, ஏதோ செய்தாங்க நடந்துருச்சு. இவர் எழுதுறாருங்க, தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அடுத்தவருடைய மனைவிய கட்டிக்கிறதுக்கான முயற்சி செஞ்சு அவரை தலாக்கு விட வச்சாரு அப்படின்னு சில பேர் இதுக்கு விரிவுரை எழுதுறாங்க. இந்த மாதிரி தவறு, ஒரு நபி இந்த மாதிரி தவறுலாம் செய்திருக்க முடியாது. ஒரு நபி இவ்வளவு சில்லறத்தனமா சின்னத்தனமாவெல்லாம் நடக்க முடியாது. ஆகையினால தாவூத் அலைஹிஸ்ஸலாம் இப்படி தவறுலாம் செஞ்சிருக்க மாட்டாங்க. எனக்கு ஒண்ணு படுது, அவர் எழுதுறார், அவர் படுதுன்னாலே அது பட்டு போகும் அர்த்தம். எனக்கு ஒரு அர்த்தம் சரியா படுது, அதுதான் சரியா இருக்கும் நினைக்கிறேன். என்னன்னா, அடுத்த வெஞ்சொத்த தாவூத் அலைஹிஸ்ஸலாம் பில்டிங் கட்டுறதுக்காண்டி அபகரிச்சாங்க. தன்னுடைய பிரஜைகளுடைய ஒரு பிரஜையுடைய இடத்தை, தன்னுடைய அரண்மனையை விரிவாக்கி கொள்வதற்காக வேண்டி அநியாயமான முறையில அபகரிச்சாங்க, அபகரிச்சிருக்கலாம். அதனால அல்லாஹ் இந்த தண்டனையை கொடுத்தான், அல்லது அல்லாஹ் இந்த கண்டனத்தை கொடுத்தான். சகோதரர்களே, நபிமாறு தான் அரண்மனையை விரிவுபடுத்திருக்காக வேண்டி ஒரு சாதாரண குடிமகனுடைய இடத்தை போய் அநியாயமா அபகரிக்கிற, யாரா யோசிக்க முடியுமா? இவர் சொல்றாரு, எழுதியிருக்கிறார் குரானுடைய ஓர உரையில, அந்த அடிக்குறிப்புல அவர் எழுதுறத தர்ஜுமாவில எழுதியிருக்கிறார். இதுக்கு என்ன ஆதாரம்? அபகரிச்சாங்கிறதுக்கு என்ன ஆதாரம்? நம்மள்கிட்ட அவர் ஆதாரம் கேட்பார், அவர்கிட்ட யாரும் ஆதாரம் கேட்கக்கூடாது. ஏன்னா அவர் அந்த ஸ்தானத்தில் இருக்கிறார். அருமை சகோதரர்களே, குரானில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய மக்காம் இப்ராஹிமை பற்றி, குரானில கூறப்பட்டிருக்கக்கூடிய பிரபலமான பெரிய நபியாயிருக்கக்கூடிய தாவூத் அலைஹிஸ்ஸலாத்தை பற்றி இவ்வளவு மோசமான கருத்துக்களை, மட்டமான கருத்துக்களை எழுதி அதற்கு மார்க்க சாயம் பூசி இதுதான் சரி என வாதிக்கிறார். குரானையே இந்த பாடுபடுத்தினா இந்த ஃபிக்கு நூல் என்ன பாவம் செய்யும், என்ன செய்யும்? நான் உங்களுக்கு சொன்னேன், குரானிலும் ஹதீஸிலும் நேரடியாக தெளிவாக கூறப்பட்ட ஒரு சில சட்டங்கள் இருக்குது. அந்த சட்டங்கள்ல யாருக்கும் கருத்து வேறுபாடு இருக்காது. அது அல்லாத நிலையில கருத்து வேறுபாடுகள் உருவாவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. இமாம்கள் தத்தமது ஆய்வுக்கு தக்கபடி கருத்துக்கள் கூறுவார்கள். அந்த கருத்துக்களை தொகுத்து கொடுப்பதுதான் ஃபிக்குடைய சட்டம், ஃபிக்குடைய நூல்கள். இதுல தவறு இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. யார் இல்லைன்னா, ஆய்வு தானே, நாலு விதமான ஆய்வு நடந்திருக்குன்னா நாலுமே சரின்னு சொல்ல முடியாதே. ஏதாவது ஒரு ஆய்வு சரியா இருக்கும், மற்றது சரி இல்லாம இருக்கும். ஆனா எது சரி எது சரி இல்லைன்னு இங்க நிர்ணயிக்க முடியாது, அது அல்லாஹ் நிர்ணயிப்பான். ஒரு சமயம் தவறாகவே இருந்தாலும் அல்லாஹ் எடுத்து அதுக்கு பிடி இல்லை. ஏன்னா அவங்க திண்டிச்சு முயற்சி பண்ணி தன்னுடைய சிரமங்களை ஏற்று சட்டத்தை ஆய்வு செய்யறாங்கன்னா அதுல குறை வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. அதுதான் ஹதீஸில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஒரு சட்டம் சொல்லக்கூடியவன் அவன் தவறும் செய்யலாம். ஆய்வு செய்யும் போது, ஆய்வு செய்யும் பொழுது தவறும் செய்யலாம், சரியாகவும் சொல்லலாம். சரியான கருத்தை மக்களுக்கு எடுத்து சொல்லிட்டான், ஆய்வு சரியா அமர்ந்துருச்சு, டபுள் கூலி. இல்ல சரி இல்ல, ஒரு கூலி, சிங்கிள் கூலி கிடைக்கும். குற்றம் இல்லை, பாவம் இல்லை, பிடிப்பு இல்லை, தண்டனை இல்லை, கண்டிப்பு இல்லை, நிந்தனை இல்லை. செய்த முயற்சிக்கு ஒரு பங்கு கூலி நிச்சயம், சரியானதாக அமைந்து விட்டால் ரெண்டு மடங்கு கூலி. நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபிக்குடைய கிதாபுகள்ல தொகுத்து சொல்லப்பட்டிருக்கக்கூடிய ஆய்வு சட்டங்கள்ல நிச்சயமா தவறுகள் இருக்கலாம், தவறுகள் இருக்கலாம். தவறுன்னு சொல்லக்கூடாது, தவறு நம்ம யார் நிர்ணயிக்கிறதுக்கு? ஆய்வு செஞ்சிருக்கிறாங்க, எடுத்து சொல்லியிருக்கிறாங்க. ரெண்டு விதமான சட்டங்கள் சொல்லப்படுதுன்னா, ஒண்ணு சரியா இருக்கும், ஒண்ணு சரி இல்லாம இருக்கும். எது சரி எது சரி இல்லைங்கிறது நீயும் நானும் பார்க்க வேண்டியதில்லை, அல்லாஹ் பார்க்க வேண்டியவன். அவன் சிங்கிளா கொடுக்கறதா டபுளா கொடுக்கறதா அவன் முடிவு செய்வான். நம்ம ஒண்ணுமே சொல்ல முடியாது. ஆகையினாலதான் ஹனபி ஃபிக்ஹ்ல எழுதியிருக்குது, நம்ம சொன்னதெல்லாம் சரி, மற்றவன் சொன்னது கூட தப்பு அப்படின்னு விவாதிக்க கூடாது. அடுத்தவன் சொன்னதெல்லாம் தப்பு நான் சொல்லவே கூடாது. எப்படி அகைதா வைக்கணும், நம்முடைய கொள்கை எப்படி இருக்கணும், நிலைப்பாடு என்ன மாதிரி இருக்கணும், மதுஹபுனா சஹீஹுன் யஹ்தமிலுல் ஹதா. துருல் முக்தார்ல அடிப்படையான ஃபண்டமெண்டலான ஒரு உசூல் எடுத்து வைக்கிறார். ஒவ்வொரு முக்கல்லிதும் தக்லீது செய்யக்கூடியவனும், ஃபிக்ஹ் கிதாபில் படிப்பவனும், இமாம்களை பின்பற்றுபவனும் இப்படி நிலைப்பாடு எடுக்க வேண்டும். மதுஹபுனா சஹீஹுன், நான் சார்ந்திருக்கக்கூடிய மதுஹபு தான் சரி. ஆனா யஹ்தமிலுல் ஹதா, தவறுக்கு இடம் இருக்குது. நான் முடிவு எடுக்கிறேன் இதுதான் சரின்ட்டு, ஆனா இதுதான் சரி மற்றதெல்லாம் தப்பு அப்படி இல்லை, இது தவறுவதற்கும் வாய்ப்பு இருக்குது. ஆய்வு சட்டம் அல்லவா, நேரடியா டைரக்டா எடுக்கப்பட்ட சட்டத்துல யாரும் தப்பு இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. மண்ட மூளையை பயன்படுத்தி எடுக்கக்கூடிய அந்த தீர்ப்புல எத்தனையோ தவறுகள் ஏற்படலாம். மதுஹபு ஹைரினா ஹதவுன், மற்ற மதுஹபு தவறு, யஹ்தமிலு சவாப, ஆனா சரியாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏ மதுஹபு சரி, தப்பா இருக்கிறதுக்கு இடம் இருக்கு. அடுத்தவருடைய மதுஹபு தவறு, ஆனா சரியா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. எவ்வளவு நடுநிலையான நடுத்தரமான நிலைப்பாடு பாருங்க, கொள்கை பாருங்க. இதுதான் ஃபிக்ஹ் சட்டத்துல அமைக்கப்பட்ட உசூல். இது இந்த அடிப்படையில அந்த சட்டங்கள் நமக்கு தொகுத்து தரப்பட்டிருக்கு. இதுல தவறுகள் இருக்குமே, ஆனா சில சமயங்கள்ல மத்தவங்க எல்லாம் தவறுக்குண்டான காரணங்களை எண்பிச்சு அதை எடுத்து சொல்லுவாங்க. இவர் இந்த ஃபிக்ஹ் சட்டத்தை படுத்துற பாடு, அதுக்கு அவர் பயன்படுத்தக்கூடிய ஆயுதங்கள் வெக்கக்கேடான ஆயுதங்கள். சார், ஒரு நல்ல பூமி நல்ல ஒரு மனுஷன் கூட செய்ய மாட்டான். அந்த மாதிரியான முயற்சிகளை சொல்லி அந்த மாதிரி விளக்கங்களை கொடுத்து அந்த ஃபிக்ஹ் சட்டங்களை மட்டப்படுத்துறார். ஒரு சில நான் உதாரணங்களை கொடுக்குறேன் பாருங்க. ஷாஃபி ஃபிக்ஹ்ல அல் மகானின்னு ஒரு கிதாப் இருக்கு. ஷாஃபி அங்க இருப்பிய, அது யாரு, மாப்பிள்ளை தம்பி ஆலிமா, மாப்பிள்ளை லெப்பை ஆலிம், எந்த ஊருங்க, கீழக்கரை சேர்ந்தவங்க. மாப்பிள்ளை லெப்பை ஆலிம்னு ஒரு பெரிய ஆலிம் இருந்தாங்க. அவங்க ஷாஃபி சட்டங்களை அரபு தமிழ்ல, இன்னைக்கு தமிழ்ல கூட போட்டிருக்காங்கன்னு நினைக்கிறேன், அரபு தமிழ்ல தொகுத்து கொடுத்துருக்கிறாங்க. அப்புறம் சொல்றாருங்க, இந்த மாப்பிள்ளை லெப்பை ஆலிம் இருக்கிறாரு, அவர் ஃபிக்ஹ் சட்டத்தை எழுதியிருக்கிறார். என்ன எழுதியிருக்கிறார் தெரியுமா? அல்லாஹ்வும் ரசூலும் விபச்சாரத்தை ஹராமாக்கி இருக்கிறார். விபச்சாரத்தின் பக்கம் நெருங்குவதை கூட அல்லாஹ்வும் ரசூலும் தடை செஞ்சிருக்கிறாங்க. வலா தக்ரபு ஸினா இன்னஹு கான ஃபாஹிஷதன் வஸா ஸபீலா. ஜினாவின் பக்கம் நெருங்காதீர்கள், ஜினா செய்யாதீங்கன்னு சொல்ல, நெருங்க கூட செய்யாதீங்க. அது எப்படி நெருங்குறது, அதான் முதல் கண்ணால பாக்குறது, தொட்டு பாக்குறது, தபால் எழுதுறது, இன்டர்நெட்ல மெசேஜ் அனுப்புறது, இது பூரா நெருக்கத்துக்கு கொண்டு போறதானா, கடைசியா அந்த விபச்சாரமே நடக்கும். இதெல்லாம் தூது, அதனாலதான் எல்லாம் நெருங்காதீங்கிறான். இந்த மாதிரி செயலே செய்யாதீங்க. அந்நிய பெண்ணை கண்ணால் பார்த்தால் உன் கண்ணு விபச்சாரம் செஞ்சிருச்சு, கைய புடிச்ச கையுடைய விபச்சாரம் ஆகி போச்சு, அந்த பக்கம் நடந்து போன காலுடைய விபச்சாரம் ஆகி போச்சு, இறுதியா உன் மானஸ்தலம் நடந்த விபச்சாரத்தை ஒண்ணு ஊர்ஜிதப்படுத்தும் அல்லது பொய்ப்படுத்தும். அதாவது விபச்சாரத்தில் ஈடுபட்டுட்டா எல்லா தினமும் ஒன்னா ஆகி போயிடுச்சுன்னு அர்த்தம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கார். அவர் சொல்றார், விபச்சாரத்தின் பக்கம் நெருங்க கூடாது என்று மார்க்கம் சொல்லுகிறது. அப்படி ஒருவன் விபச்சாரம் செய்து விட்டால் மனமுடித்தவனாக இருப்பான், ஆனால் கல்லால் அடித்துக் கொள்ள வேண்டும் என்பது மார்க்கம். மனம் முடிக்காதவன் விபச்சாரத்தில் ஈடுபட்டு விட்டால் 100 கசையடி அடிக்க வேண்டும், சாட்டையால் அடிக்க வேண்டும் என்பது மார்க்கம் சொல்லுகிறது. இதுல யாருக்கும் எந்த மறுப்பும் இல்ல. தரு மார்க்க சட்டம் இதுதான். விபச்சாரியர் கூடியவன் இந்த மாதிரி நடந்துட்டான்னு சொன்னா அவனுக்கு இந்த தண்டனை, கல்யாணம் முடிச்சுட்டு கூட இந்த மாதிரி ஆறாமான வேலை செய்யறானா கொஞ்சம் உதவ அதிகமா தான் விழுகும், அவன் உலகத்தில் இருக்கவே கூடாது. கல்யாணம் முடிக்காம செஞ்சிட்டானா, வாலிப முறுக்கில் செஞ்சிட்டான், தப்பா தவிர எப்படியே போயிட்டான் அப்படிங்கறதுனால கொஞ்சம் சட்டத்தில் அவனுக்கு இலகு சட்டம் இருக்குது. இப்படி இஸ்லாமிய மார்க்கம் சொல்லி இருக்க இந்த ஷாஃபி நூலு மாப்பிள்ள லப்ப, இந்த லப்ப என்ன எழுதியிருக்கிறார் தெரியுமா? யாராவது விபச்சாரம் செஞ்சுட்டா அவனுக்கு தண்டனை என்ன தெரியுமா? 100 விளக்கமாத்து குச்சி, விளக்கமாறு சொல்லுவாங்களா இங்க, பொறுக்குமாறு என்ன சொல்றது, விளக்கமாத்து குச்சி மாதிரி இருக்கக்கூடிய ஒரு 100 குச்சிய ஒன்னா கட்டி அந்த விபச்சாரம் செஞ்சவன் மேல லேசா இடிச்சிரு, தண்டனை நிறைவேறும். திருமணம் ஆகாதவனாக இருந்தால் 100 கசையடி அடிப்பதற்கு பகரமாக என்ன செய்ய சொல்லுது, சின்ன சின்ன குச்சிகளை 100 குச்சியை கட்டி அவர் மேல லேசா அப்படி தட்டிரு, 100 குச்சி ஒட்டிருச்சுல, அப்ப தண்டனை நிறைவேறும் அப்படி என்று மகானி என்ற நூலிலே மாப்பிள்ளை இல்லப்பை ஆலிம் எழுதி வச்சிருக்கிறார், எழுதி வச்சிருக்காங்க. அவருக்குலாம் அந்த மரியாதையில தெரியவே தெரியாது. இந்த அவங்க இவங்கன்னு சொன்னாத்த அவருக்கு திருப்திப்படலாம். இந்த இப்பதான் என்னுடைய சகோதரோட ஒருத்தர் கேட்டார், எனக்கு பழகி போச்சு அதனால மத்தது பேசவே தெரியாதுன்றாராம். இப்ப நாங்க நண்பர்கள் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கும்போது ஒரு சகோதரர் சொன்னாங்க, இத்தனைக்கு சொன்னாங்க, அவர் சார்ந்திருக்கக்கூடிய ஊரு நல்ல மரியாதையை பேசக்கூடிய ஊரு, இவருக்கு மட்டும் இப்ப இந்த பழக்கம் எப்படி வந்துச்சோ தெரியல அப்படின்னு கூட சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. இப்படி எழுதி வச்சிருக்காங்க, இதா மார்க்கம், இந்த ஃபிக்குவா நீங்க ஏற்கனும், இந்த ஃபிக்கு சட்டமா விபச்சாரத்தை தடுக்கிறதுக்கு காரணமாகும். அப்புறம் அவருடைய வாய் சவடால் எவ்வளவு இருக்குதோ அளந்து விடுறாரு. இப்ப பாக்குறவங்களுக்கும் கொஞ்சம் யோசனை செய்யதான செய்வாங்க, அவர் நம்புற இளைஞர்கள் கூட அட இப்படி, அதுல எப்பவுமே பாகம் பக்கம் சொல்றதுல தவறுறதே இல்லை, இந்த பாகம் இந்த பக்கம் இருந்தா தானே யோசிக்கணும், சொல்றதுல என்ன தப்பு? அதுக்காக சும்மா அவரு கற்பனையாவலாம் என்கிட்ட இருக்குதுங்க, பூரா ஆதாரம் கற்பனையாக பதிப்பகம் பதிப்பு ஆண்டு இந்த புஸ்தகம் இருக்குது, இந்த புஸ்தகத்துல இந்த புஸ்தகமே அப்படி இல்லை, அப்படி புத்தகம் கூட ஒரு தடவை போட்டு கொடுத்தாரு. மக்களை ஏமாத்துறதுக்கு எத்தனை மாதிரி வழிகள். அட இந்த 5 கிதாப் 6 கிதாப் எழுதிருக்கிறீங்களே அதுல இந்த பாகம் பக்கம் எல்லாம் போட்டிருக்கிறீங்களே, அந்த மாதிரி பாகம் பக்கம் உலகத்தில் இருக்கு, என்கிட்ட ஒரு 10 பிரதிகள் இருக்கு, 10லயும் எடுத்து பார்த்தேன், இந்த மாதிரி ஒரு பாகமும் இல்ல, இந்த மாதிரி ஒரு பக்கமும் இல்ல, இந்த மாதிரி ஒரு சட்டமும் இல்ல அப்படின்னு கேட்டதுக்கு, அடுத்த மாசம் பத்திரிகையில வருது காலங்கட்டி கட்டம் கட்டி ஒவ்வொரு கிதாபை போட்டு, இந்த கிதாபு பதிப்பகம் செய்த இடம் லக்னோ, பதிப்பிக்கப்பட்ட பதிப்பதி ஆபீஸுடைய பேர் நவில் லக்ஷூர், நவில் கிஷோரை பிடிச்ச நவில் லக்ஷூர் தெரியாது, என்னத்தையோ பார்த்து எழுது, பதிப்பித்த ஆண்டு இன்னாண்டு எல்லாம் பாக்குறவன் என்ன நினைப்பான், ஆஹா அண்ணன் எவ்வளவு அத்தாட்சியோட சொல்றாரு, ஆதாரம் எவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கு. உண்மை எடுத்து பார்த்தா அந்த வருஷத்துல இப்படி ஒரு கிதாபே அச்சாகல, அந்த பதிப்பு நவில் நவ் லக்ஷூருங்கிற பதிப்பகமே இல்லை. ஒரு பெரிய காலங்கட்டி கட்டம் கட்டி இப்படி ஏமாத்திருக்கணும். இப்ப வெளியில தெரியாது, வாய் சவடால் இருக்குது, ஊடகங்கள் இருக்குது, பிரச்சார பலம் இருக்குது, டிவி இருக்குது, பத்திரிகை இருக்குது, மேடை இருக்குது, வாயும் இருக்குது, சொல்றத சொல்லிடுறது. சேத்துல சிக்கிய செந்தாமரம் மாதிரி சில இளைஞர்கள் அது போய் மாட்டிடுறாங்க, உடனே அவங்கள உடனே பிக்கு மோசம் பிக்கு மோசம் அவர் நேரம் பார்த்தது மாதிரி இப்ப எல்லாருக்குமே படும். ஓஹோ மகானில இப்படிப்பட்ட ஒரு கருத்து இருக்குதா, மாப்பிள்ள லப்பங்க ஆளிமன்னா மத்த லப்பகமாறு இந்த ஒரு லப்ப போல இருக்கு, வசூலு காமெடி செஞ்சிருப்பாரு போல இருக்கு, இப்படி ஒரு ஆயி போச்சு போல. சகோதரர்களே, தவறா இருந்தா இவ்வளவு காலம் இந்த கித்தாபை வச்சிருப்பாங்களா? இப்படி ஒரு எழுதப்பட்ட சட்டம் இருந்துருச்சுன்னா அதை ஷாபியாக்கள் படிச்சு கொடுப்பாங்களா, படிப்பாங்களா, அல்லது படிக்கிறதுக்கு விடுவாங்களா? எடுத்து பார்த்தா அந்த சட்டம் வேறொரு சூழ்நிலையில சொல்லப்பட்ட சட்டத்தை இவர் புது சட்டமா காட்டுறாரு. விபச்சாரம் செய்த மனமாகாத எவன் விபச்சாரம் செய்தாலும் இதுதான் அவனுக்கு தண்டனை என்ற ரீதியில எழுதப்பட்டதாக அது எடுத்து காட்டுறாரு. அங்க என்ன வந்திருக்குது, மகானி என்ற ரூல்ல மாப்பிள்ளை ஆளும் எழுதியிருக்கக்கூடிய செய்தி என்ன, சட்டம் என்ன, தீர்ப்பு என்னன்னு சொன்னா, ஒருத்தர் விபச்சாரம் செஞ்சிட்டான், அவன் மீது கசையடி கொடுக்கணும், தண்டனை கொடுக்கணும். ஆனா அவன் திடீர்னு நோயாளி ஆயிட்டான். நோயாளி எப்படி ஆயிட்டான்னா, ஒரு 4 அடி அடிச்சாலும் செத்து போயிடுவான். கசையடி அடிக்கும்போது ஆள் சாகக்கூடாது, அந்த மாதிரி அடிக்கணும், அதுவும் சட்டம் நமக்கு. கல்லால் அடிக்கும் போது சாகுற வரைக்கும் அடிக்கணும், கசைடி அடிச்சா ஆள் சாகக்கூடாது, அந்த மாதிரி அடி அடிக்கணும். அல்லது ஒரு நோயாளியா இருக்கிறானா நோயை விட்டு எந்திரிக்கிற வரைக்கும் எதிர்பார்க்கணும். கர்ப்பஸ்திரியா இருக்கிறான்னா கர்ப்பம் இறக்கி வைக்கப்பட டெலிவரி ஆகிற வரைக்கும் எதிர்பார்க்கணும். இது நம்ம மார்க்க சட்டம் சொல்லி இருக்குது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்டி கொடுத்த வழிமுறை, ஒரு மனிதன் மனமாகாதவன், திருமணம் செய்யாதவன், விபச்சாரத்துல ஈடுபட்டு தண்டனை கொடுப்பதற்கு முன்னால் அவன் இந்த ஒரு சூழ்நிலையை எப்படி அடைஞ்சான்னு சொன்னா, நோயாளி ஆகி ஒரு 4 அடி 5 அடி அடிச்சாலே தேத்து போயிடுவான். ஜீவனுக்கு என்ன செய்யலாம்? சும்மா விட்டுறதா, மன்னிச்சு விட்டுறலாமா, அஸ்தகஃபிருல்லாஹ் ஒரு தடவை ஓதிக்கிறான்னு சொல்லி இப்ப அப்படி சொல்றாங்கல்ல. இப்ப கல்லா தொழுகை பத்தி இன்ஷால்லா நான் அடுத்து பேசுவேன். எத்தனை வருஷம் கல்லா விட்டுருந்தாலும் தொழுகை விட்டு போயிருந்தாலும் ஒரு தடவை அஸ்தகஃபிருல்லாஹ் சொல்லிக்க சரியா போயிடும். அதுல நிறைய பேர் போய் சேர்ந்துட்டான். இந்த ஆயுதா மாறிட்டு போய் சிக்கனம்னா வருஷம் பூரா தொழுங்குறான். இப்பவும் சிரிக்கிறத பார்த்து எனக்கு சந்தேகமா இருக்கு, இப்படி ஒரு சட்டம் இருக்குதா என்ன? சகோதரர்களே, அல்லாஹு அக்பர். மார்க்க சட்டம் இலகுவ பார்க்காதீங்க. லேசா சொல்றான் மௌலிசாவ நாளைக்கு புடிச்சுக்கலாம், அவனை புடிச்சு போயிடலாம் ஜன்னத்து, சிக்கி எல்லாம் மாட்டிக்கிறீங்க. அதுக்காகவேதான் எங்களை மாதிரி சில பேர் வந்து அதை கத்தி கத்தி ஒவ்வொரு இடத்தையும் சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். மார்க்க சட்டம் என்ன? அங்கே சொல்லப்பட்டிருக்கக்கூடிய சட்டம் ஒரு குறிப்பிட்ட கால சூழலிலே விபச்சாரம் செய்த மனிதன் மோசமான முறையில் நோயாளி ஆகிவிட்டால் அதே நிலையில் அவனை மரணம் அடைய விடுமையானால் இந்த தண்டனை என்ற சரத்தையாவதும் நிறைவேற்ற வேண்டும், சடங்கையாவதும் நிறைவேற்ற வேண்டும். அல்லாஹ்வுடைய சன்னிதானத்திலே தண்டனை நிறைவேற்றப்பட்டவனாக அவன் போய் சேருவான், அல்லாஹ் மன்னிப்பான் என்ற நம்பிக்கையிலே 100 குச்சியை கட்டி இப்படி ஒரு இடி இடிங்க. எல்லாருக்கும் சொல்லப்பட்ட சட்டம் அல்ல. எந்திரிக்க முடியாத நோயாளியானவன் திரும்ப சுகம் கிடைக்கும் என்று எதிர்பார்க்க முடியாது. மரதுல் மௌத்து படுத்த படுக்க இப்போ நாளைக்கு கண்ண மூடுற நிலையில இருக்கிறான். இப்படிப்பட்ட ஆளுக்கு அந்த தண்டனையை நிறைவேற்ற முடியாது என்று சொன்னாலும் சரத்தாக இந்த குச்சியை ஒரு இடிச்சிருங்க, அல்லாஹ் மன்னிச்சிருவான். இப்ப நீங்க கேட்கலாம், மாப்பிள்ளை லப்பை ஆலிம் இப்படி ஏன் சொன்னாரு, அவருக்கு இந்த உரிமை யார் கொடுத்தது? இது மாப்பிள்ளை லப்பை ஆலிம் சொல்லல, அன்னலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாரு. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தந்த தீர்ப்பு ஹதீஸ்ல வருகிறது. அந்த ஹதீஸுடைய குறிப்புகள் கூட இருக்குது, நிறைய இருக்குது. குறிப்பு எடுக்கணும்னா எடுக்கலாம், ஆனா அதுல நேரம் ஆயிடுங்கிறதுக்காக நான் அந்த வாசகங்களை சொல்லாம நான் சொன்னேன். ஹதீஸுடைய வாசகங்கள் தெரிஞ்சுன்னு சொன்னா அதுல ஜனங்களுக்கு ஒரு பலனும் ஏற்படுங்கிற காரணத்தினால இந்த ஹதீஸ் அபு தாவூது, முஸ்னத் இமாம் அஹ்மது, சுனன் இப்னு மாஜா போன்ற பலமான கிதாபில் பலமான வழிமுறையில் அறிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய ஹதீஸ். ஹதீஸ்ல வருது, ஹஜ்ரத்து ஸஅத் இப்னு உபாதா ரழியல்லாஹு அன்ஹு என்ற சஹாபி, அவங்க சொல்றாங்க எங்க வீட்டு பக்கத்துல ஒரு ஆள் இருந்தார், ரொம்பவும் பலவீனமான ஆள், முதவே பலவீனமான ஆள். அவர் ஏதோ ஒரு பெண்ணுடனே தவறான செயல்ல, ஒரு அடிமை பெண்ணுடனே தவறான முறையில் ஈடுபட்டார். இந்த விஷயம் ஸஅத் இப்னு உபாதா ரழியல்லாஹு இந்த விஷயத்தை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல கொண்டு போய் சொல்லிட்டாங்க. என் வீட்டு பக்கத்துல ஒரு மனுஷன், பக்கத்துல ஒரு அடிமை பெண்ணுடனே ஒரு தப்பான செயலை செஞ்சிட்டாங்க, தவறுல ஈடுபட்டாரு, விபச்சாரம் பண்ணிட்டாரு, நோயாளி தான், நோயாளியுடைய நிலையில என்னத்தையும் இப்படி செய்துட்டாரு. கான பைனா அபியாத்தினா ரஜுலுன் முஹதஜுன் லஈஃபுன் ஃபலம் யுராயில்லா வஹுவ அலா அமத்தி மின் இமாயித்தாரி யஹ்முசு பிஹா ஃபரஃபா ஷானஹு ஸஅத் இப்னு உபாதத்தை இலா ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஹஜ்ரத் ஸஅத் ரழியல்லாஹு அன்ஹு இந்த செய்தியை போய் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிட்டாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, திருமணமானவரா ஆகாதவரா? ஆகாதவர். அல்லாஹ்வுடைய ரசூலே, அடிய தாங்க மாட்டார், அடிச்சா மௌத்தா போயிருவார். அவ்வளவு நோயாளி, அவ்வளவு பலவீனம். லவ் வரவுனாஹு மியத்த சௌத்தின் மாத்த, 100 அடி அடிச்ச செத்து போயிடுவார். அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த நிலையில இருக்கிறாரா? எனது உம்மத்தை சேர்ந்த ஒருவன் ஜினாவுடைய அந்த குற்றத்தோடு அல்லாஹ் முன்னால போய் நிக்க கூடாது, அவனுக்கு ஒரு சரத்தை சொல்லி கொடுக்கிறேன், ஒரு சடங்கை சொல்லி கொடுக்கிறேன், அதை நிறைவேற்றுங்க, அல்லாஹ் அவரை மன்னிப்பான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள், ஃபஹுது லஹு ரிஸ்காலன் ஃபீஹி மியத்து ஷிம்ராஹின் ஃபத்ரிபூஹு அர்பத்தம் வாஹிதத்தன். 100 சிறிய சிறிய குச்சிகளை இணைக்கப்பட்ட ஒரு கட்டை எடுங்கள், அந்த கட்டை கொண்டு அந்த மனிதன் மீது அடியுங்கள், குத்துங்கள், அதுவே அவனுக்கு போதும். ஒரு முறை குத்துங்கள், அதுவே அவனுக்கு போதும் என்ற இந்த தீர்ப்பை யார் கொடுத்தது? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதை மாப்பிள்ள லபாலிம் எடுத்து எழுதினார். ஒரு குறிப்பிட்ட நபருக்கு குறிப்பிட்ட நிலையிலே குறிப்பிட்ட சூழலிலே சொல்லப்பட்ட ஒரு சட்டத்தை மக்கள் மன்றத்திலே வைத்து விபச்சாரம் செய்தவனுக்கெல்லாம் ஃபிக்ஹ் சட்டம் சொல்லுது, இந்த மாதிரி சும்மா ஒரு குச்சி எடுத்து தட்டிக்க இதுல விபச்சாரம் நிக்குமா? அவர் கேட்கிறார். இப்படி அடி கொடுத்தா இப்ப இஸ்லாத்துல எவனா வருவானா? இப்ப இவருதே இஸ்லாத்தை கூப்பிட்டுக்கிட்டு இருக்க, இன்னைக்கு வரைக்கும் எவனுமே முஸ்லீம் ஆகல, இது வரைக்கும் வந்தவங்க எல்லாம் முஸ்லீமே ஆகல, இன்னைக்கு இந்த 15 வருஷமா தான் இவர் ஆக்கிற முஸ்லீம் தான் இஸ்லாம் ஆகிட்டு இருக்கு. சொல்றாரு, இப்படி சட்டம் ஃபிக்ஹ் சட்டத்தை எவனாவது மாற்று மதத்துக்காரன் படிச்சானா அவன் இஸ்லாத்துல வருவானா, முஸ்லீம் ஆவானா, இஸ்லாமிய சின்ன என்ன ஆகிறது, பெருமை என்ன ஆகிறது? இந்த ஃபிக்ஹ் சட்டத்தை தூக்கி பிடிச்சுதான் இந்த மோலி சாப்பிட்டுலாம் நிக்கிறானுங்க. எங்களுக்கு கிடைக்குது மொத்தமா ஹோல்சேலா. சொல்லப்பட்டிருக்கிறது நோயாளிக்கு சொல்லப்பட்ட ஒரு சட்டத்தை, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸ் அடிப்படையாக வச்சு எழுதப்பட்ட சட்டத்தை மக்களுக்கு முன்னால் விலைக்கு சொல்ல வேண்டியதானே? பொத்தாம் பொதுவாக மொத்தமாக ஒருத்தர் எல்லாருக்கும் சொல்லப்பட்ட சட்டமாக எடுத்து காட்டி ஒரு ஃபிக்ஹ் சட்டம் விபச்சாரத்தை தூண்டுதுடு டைட்டல் கொடுத்து, விபச்சாரத்தை தூண்டுகின்ற ஃபிக்ஹ் கிதாபு, அவதூறு சொல்றதுக்கே பிறந்த ஆளுக நோபல் பரிசே கொடுக்கலாம். இந்த மாதிரி எனக்கு நானும் பார்த்திருக்கேன், அல்ஹம்துலில்லாஹ் எனக்கு 55 வயசு, கிட்டத்தட்ட 60 வயசு ஆக போகுது 55 அடுத்து. இந்த மாதிரி ஒரு ஆளை பொய் சொல்றாள் நான் பார்க்கவே இல்லை எங்க சமுதாயத்தில், ஆலிம்கள் சமுதாயத்தில் எத்தனையோ பேர் இருப்பான், கொஞ்சம் ஒரு சில சட்டத்தில் எப்படியா கொஞ்சம் முன்ன பின்ன ஆக்கிருக்கலாம், ஏதாவது இருக்கு. ஒட்டுமொத்தமா இந்த அளவிற்கு செய்யக்கூடிய ஒரு பித்தலாட்டத்தனமான சட்டத்தை மக்களுக்கு மத்தியில சொல்லி எங்களை நாங்க வந்து அவரை குறை சொல்ல, எங்க மீது சொல்லப்பட்டிருக்கக்கூடிய அவதூற துடைக்கிறோம். அவர் மேல நம்ம எந்த தாக்குதலும் செய்யல, பகிரங்க அவர் இப்படி செஞ்சாரு அப்படி செஞ்சாரு, அதை சுருட்டினாரு, இதை அமுக்கினாரு, அல்லது அதை கடத்திட்டு போயிட்டாரு, இதை எடுத்து அமுக்கிட்டாரு, இங்கிட்டு அங்கிட்டு போனாரு, இங்கிட்டு போனாரு, அவர் தொழுக மாட்டேங்கிறாரு, அல்லது அவர் இந்த மாதிரி நடத்துற, நம்ம எதுவுமே சொல்றதில்ல, நம்ம ஏன் அதை போய் சொல்லி உங்களுக்கு சொல்லணும், அதெல்லாம் நம்ம சொல்றதே இல்லை. எங்கள் மீது சொல்லப்பட்டிருக்கக்கூடிய குற்றச்சாட்டை நீக்கணுமா இல்லையா, அந்த அடிப்படையில தானே ஃபிக்ஹ் சட்டத்தின் மேல இவ்வளவு பெரிய அவதூறு சொல்றாங்க. சகோதரர்களே, ஃபிக்ஹ் சட்டத்தின் மேல இப்படி இந்த அருமை சகோதரர் மௌலி முஸ்தபா ரஷாதி கூட கூட்டு துவாவை பற்றி உங்களுக்கு பேசின, அதை பத்தி நான் பேசல, ஒரு தடவை பேசி நான் கேட்டுக்கிட்டேன், ஏன்னா ஒரு தடவை பேசிட்டாங்கன்னு சொன்னா அதை பத்தி அடுத்து பேச வேண்டியது இல்லைன்ட்டு சில பேர் கேள்வி கேட்கிறாங்க, நான் அடுத்து பதில் சொல்றேன், ஏன்னா விஷயங்கள் சப்ஜெக்ட முடிக்கும் போது இந்த இம்ரானா விஷயத்த பதில் சொல்லுங்கிறாங்க, பேசலாம், இம்ரானோ எங்கேயும் போக விடுறதில்ல. கூட்டு துவாவை பத்தி அல்ஹம்துலில்லாஹ் சலாம் கொடுத்துட்டீங்க, தொழுகை முடிஞ்சிச்சு, ஹதீஸ்ல வருது ஃபர்து தொழுகைக்கு பிறகு செய்யப்படக்கூடிய துவாவும் தஹஜ்ஜுதுடைய நேரத்தில் செய்யப்படக்கூடிய துவாவும் கண்டிப்பாக ஏற்கப்படுகிறது, ஆகையினால் கண்டிப்பாக துவா செய்யுங்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அதனால துவா செய்யணும். அந்த துவா எப்படி செய்யறது? எல்லாரும் ஒருத்தர் ஓதி மத்தவங்க ஆமீன் சொல்லி அப்படி செய்யறதா, இல்லது அவங்க அவங்க தனிப்பட்ட முறையில் துவா செய்யறதா? செய்யலாம், நீங்க தனியா செய்யுங்க, செய்யுங்க. ஒருத்தர் துவா ஓதி மத்தவங்க ஆமீன் சொல்றீங்க, செய்யுங்க. ஒருத்தர் துவா ஓத மத்தவங்க ஆமீன் செய்தா அதுக்கு பேர் கூட்டு துவா, அவங்க அவங்க தனிப்பட்ட முறையில ஓதிட்டு போனீங்கன்னா தனிப்பட்ட துவா. ரெண்டுக்கு அனுமதி இல்ல, அது சிறந்ததா இது சிறந்ததா அடுத்த விட்டு இவருக்கு கூட்டு துவா ஆகாது, ஓதக்கூடாதுங்கிற கூடிய நிலைப்பாடு அவருடைய, அது இஷ்டம், உரிமை, அதை நம்ம தலை அதுல எந்த விதமான தலையீடு இல்லை. ஆனா கூட்டு துவா ஓதுறவங்க மேல அவர் சொல்லக்கூடிய குற்றச்சாட்டை ஒன்று யோசிச்சு பாருங்க சோழர்கள். வேலூர்ல பேசும்போது சிடிஎன்ட்ட இருக்குது, அவர் பேசுறாருங்க, கூட்டு துவா இந்த ஆலி ராமர்லாம் ஓதுறாங்க, எங்களுக்கு பட்டமே ஓதுறாங்க, இவனுக்கு மோதுறாங்க, இவங்க எல்லாம் ஓதுறாங்க, என்ன ஓதுறாங்க தெரியுமா? நீங்க எல்லாம் பூம் பூம் மாடு மாதிரி ஆமீன் ஆமீன் போட்டுக்கிறீங்களே, அவன் ஓதுறது உங்களுக்கு தெரியுமா அர்த்தம்? இந்த ஆலிம் சாமார் பூரா தனக்கு கேட்கிறான், அல்லாஹ் எனக்கு ரிஸ்க கொடுக்குறான் நீ ஆமீன்கிற, அல்லாஹ் எனக்கு புள்ளைய கொடுங்கிறான் நீ ஆமீன்கிற,
அவன் தான் வயசுக்கு கேட்கிறான், தனக்குன்னு கேட்டுக்கிட்டு இருக்கான், நீலாம் சேர்த்து ஆமீன்கிற இது ஒரு பெரிய குற்றச்சாட்டு. அவர் தனக்கு கேட்டுக்கிட்டு இருக்கிறாரு, பொதுஜனங்கள்லாம் அர்த்தம் தெரியாதனால ஆமீன்னு சொல்றாங்க. அதோட இருந்துட்டாலும் என்னத்தையோ போ. அதுக்கு பிறகு சொல்றாரு, எனக்கு ரிஸ்க்க கூட நான் கேட்கிறானே அதுக்கு அர்த்தம் தெரியுது அவனுக்கு. அலிம் சாமர்கள்லாம் அங்கே துவா ஓதி அரபியில் ஓதுறான், அவன் எனக்கு ரிஸ்க கொடு எனக்கு ரிஸ்க கொடுன்னு அல்லாட்ட கேட்டுக்கிட்டு இருக்கான். நீ எல்லாம் ஆமீன்கிற, முத்தவள்ளி ஆமீன் சொல்ற, செக்ரட்டரி ஆமீன் சொல்ற, அவன் ஆமீன்கிறான், இவன் ஆமீன்கிறான். அவன் ரிஸ்க கூடுங்கிறது எதை கேட்கறான் தெரியுமா? முத்தவள்ளி சாவ மௌத்தாக்குன்னு கேட்கறான். நான் கற்பனையா பேசல, என்கிட்ட சீடு இருக்கு சோதரிகளே. ஏண்டா முத்தவள்ளி மௌத்தானாத்தே உனக்கு கத்தம் ஓத முடியும், பாத்தியா ஓத முடியும், அதன் மூலமா வருமானம் வருதான். அந்த வருமானத்தை கேட்கிறாங்களா? அல்லாஹு அக்பர். உலமாக்களுடைய சமுதாயம் நபிகள் நாயகம் சல்லா சஹாபாக்களுடைய காலத்தில் ஆரம்பிச்சு இன்னைக்கு வரைக்கும் இருக்குது. எந்த அற்பத்திலையும் அற்பத்தனமான ஆலிமுடைய மூளையில கூட இந்த மாதிரி ஒரு கருத்து வந்திருக்காது. இந்த மாதிரி ஒரு கருத்தே வந்திருக்காரு. ஒருத்தர் துவாவோத மற்ற ஒரு ஆமீன் சொல்லக்கூடிய பண்பு இன்றல்ல ஹஜரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துலயும் இருந்தது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் துவாவோதனாங்க, இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் ஆமீன் சொன்னாங்க, ஹஜரத் மூசா அலைஹிஸ்ஸலாமும் இருந்தது. கால கது ஜீபத் தஅவத்துக்குமா, குர்ஆன்ல சொல்றான் அல்லாஹ் தஆலா. ஹஜரத் மூசா அலைஹிஸ்ஸலாம் துவா ஓதுனாங்க, ஹஜரத் ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம் ஆமீன் சொன்னாங்க, அதனாலதான் ரெண்டு பேருடைய துவாவும் ஏற்றுக்கொள்ளப்பட்டது அப்படின்னு அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். தஃப்ஸீருடைய வியாக்கியானங்க எழுதுறாங்க. ஒருத்தர் துவா அல் ஆமீனு வல் அல் தாஇ வல் முத்அம் வல் முஅம்மினு ஷரீகானி ஃபில் கைரி, துவா ஓதுறவனும் அந்த துவாவிற்கு ஆமீன் என்று சொல்லுபவனும் அதனுடைய பலனிலே கூட்டாவார்கள் என்ற இந்த விதத்தில இந்த பழக்கம் இருந்துச்சு. உனக்கு அந்த பழக்கம் பிடிக்கலையா? மூவின்குடைய ஒட்டுமொத்த துவா உனக்கு வேணாண்டு படுதா? அதுல ரொம்ப உச்சக்கட்ட பெரிய ஞானியா இருக்கிறாருங்க. இப்ப ரசூலுல்லாஹ்ட்ட சஃபாத்தே கேட்கறது தப்புங்கிறாருங்க. என்ன அது, அவர்கிட்ட போய் சஃபாத் வாங்கி என்ன ஜன்னத்துக்கு போறது எழுதுறாருங்க? ஒட்டி அவ்வளவு வாங்கினாங்க, அம்மாட்ட வாங்குறாராம் சொல்றாரு. அந்த கதையை ஏன் கேட்கறீங்க? அதெல்லாம் பேசினா பெரிய வம்பு. ஏனா நம்ம நாட ஏன் நாட்டில் வச்சுக்கிறேன். உங்கள்கிட்ட அதெல்லாம் பேசினா வேற பிரச்சனைகள் வந்துடலாம். நான் உங்களை பாதுகாக்கணும், என்னையும் பாதுகாக்கணும். நான் அதனால வெறும் இந்த பிரச்சனையை மட்டும் சொல்றேன் சோதரர்களே. எவ்வளவு மோசமான கருத்து, கூட்டுதுவா பிடிக்கலையா விட்டுருங்க, அல்ஹம்துலில்லாஹ், அதை பத்தி எந்த பிரச்சனையும் இல்ல. அதுக்காகவே கூட்டுதுவா செய்யக்கூடியவர்கள் மேல இத்தனை பெரிய குற்றச்சாட்டா, இவ்வளவு பெரிய அற்புதமான குற்றச்சாட்டா? எவனாவது யோசிப்பானா முத்தவள்ளிய மௌத்தாக்கு எனக்கு கத்தமுக்கு வழிய விடு, செக்ரட்டரி அடிச்சு போடு எனக்கு அவனி பாத்தியாவுக்கு வழிய விடு. ஏயா கத்தம் ஓதி பாத்தியாவது எவ்வளவுதான் கொடுத்துருவான்? எவ்வளவுங்க கொடுத்துறாங்க? 100 ரூபா கொடுப்பான். 100 ரூபாய்க்கு அண்டு ஒரு ஆள் மௌத்தாக சொல்லக்கூடிய கூட்டமா? அந்த 100 ரூபா வாங்கி எவன் கோடி சோர்ன ஆயிட்டான்? நேத்து வரைக்கும் 600 ரூபா இல்ல சம்பளத்துல இருந்தவன் இன்னைக்கு கோடி கோடியா வச்சிருக்கான், லட்ச லட்சமா வச்சிருக்கிறான்னு சொன்னா அவன் அடிச்சது கொள்ளையா, இந்த பாவப்பட்ட இந்த ஆலிம் சாக்கு அடிச்சது கொள்ளையா? சகோதரர்கள் சொன்னாங்க, ஜெயலலிதா மாதிரி ஒரு தடவை போட்ட சட்டையை அடுத்து போடுறது இல்லையா? இந்த வசதி எங்கேயா வந்துச்சு, எப்படி வந்துருச்சு? ஏன்னா நவாபுடைய குடும்பமா நீயே? இவ்வளவு கொள்ளையடிச்சு கூத்தடிச்சு அத்தனையும் சேர்த்து வச்சுக்கிட்டு பாவப்பட்ட இந்த ஜென்மத்தை பார்த்து அவன் பாத்தியா ஓதிட்டான், கத்தம் ஓதிட்டான், அது மௌலுது ஓதிட்டான், அதுக்காக வேண்டி மௌத்தாக்கு முத்தவள்ளிய, மௌத்தாக்கு செக்ரட்டரிய, மௌத்தாக்கு பொருளாளர, மௌத்தாக்கு பணக்காரன், எவனாவது யோசிப்பானா? எவ்வளவு பெரிய அவதூறு சகோதரர்களே. இந்த சமுதாயத்தின் மீது சொல்லப்படக்கூடிய குற்றச்சாட்டு இப்படித்தான். நபிமார்களையே விட்டு வைக்கலங்கும் போது அப்ப பிக்கு சட்டத்து மேல விபச்சாரத்தை தூண்டுதுன்னு இப்படி ஒரு நான் பேசுறேன்ல, இவ்வளவு பகிரங்கமா பேசுறேன். இது தப்பு, எங்க அண்ணன் பேசல அல்லது இந்த கருத்து இல்ல அவர் சொல்லலன்னு சொல்லுங்க, நான் திருந்துறேன். என்கிட்ட பத்திரிக்கை இருக்கு, பேச்சா இருந்தா கூட மாத்திரலாம், எழுத்த மாத்த முடியாது. ஒரு தடவை இல்லை தெரியாம எழுதிட்டார்னு சொல்ல, அவருக்கு எடுத்து காட்டப்பட்டதற்கு பிறகும் எழுதுகிறார், பல முறை எழுதுகிறார், மாற்று மத சகோதரர் கேட்டதற்கு இதே பதிலாக தருகிறார். அதனால இப்ப மாற்று மத சோதர ஓடிடுறாங்களா இஸ்லாத்து, அவரை நம்பித்தான் இப்ப இஸ்லாத்துல வந்துகிட்டு இருக்கிறாங்க. ஷாபிபுக்கு மேல அப்படி ஒரு குண்டை போட்ட விபச்சாரத்தை தூண்டுதுட்டு. அதே மாதிரி ஷாபிபுக்குல இன்னொரு யானாண்டு ஒரு நூலுங்க, யானாண்டு ஒரு நூல் இருக்கு, அதுல அவர் சொல்றாரு போதைப் பொருள் பல விதமா இருக்கு. எந்த போதைப் பொருள் ஊர்ஜிதமாக ஹதீஸிலே குர்ஆனிலே வந்திருக்கும்படியான ஹம்ரு போன்ற மது போன்ற போதைப் பொருள் இருக்குதோ அதுவும் ஹராம் தான். சில பொருள் இருக்குது கொஞ்சம் அதிகமா சாப்பிட்டாத்தே போதை வரும், குறைஞ்சா சாப்பிட்டா போதையா இருக்காது, அல்லது போதைக்கு உரிய பொருள் இல்ல, ஆனா போதையிலும் பயன்படுத்தக்கூடிய ஒரு பொருள் அதுவும் கூடாதுதான். முற்றிலும் போதையாக ஊர்ஜிதப்பட்ட பொருளா இருந்தா அது ஹராம்னு சொல்லுவோம். போதைக்கு பயன்படுத்தக்கூடிய உறுதுணையா இருக்கக்கூடிய பொருளா இருக்குதுன்னு சொன்னா அதை கூட ரேங்க கொஞ்சம் இறக்கி அது மக்ருஹுன்னு சொல்லுவோம். நம்ம சட்டங்கள்ல எழுதியிருக்கு, யானாவுடைய நூல்ல எல்லா நூல்லையும் இருக்குது. அது யானா நூலை பிடிச்சிக்கிறார், ஒருத்தர் ஒண்ணு சொல்லணும் அல்லவா, அது யானாவுடைய நூல் அதை எழுதிட்டு சொல்றாரு. அதுல உதாரணம் காட்டும் போது இந்த அபினின்னு சொல்றாங்களே, அபினியா என்ன பேரு, அபின், இந்த அபின்ங்க கூடிய பொருளும் அந்த ஹம்ருடைய வகையில வராது. திராட்சையால் செய்யப்படக்கூடிய ஹம்ரு என்ற கூடிய சாராயத்துடைய வகையில அந்த அந்தஸ்துக்கு வராது. அந்த அந்தஸ்தோட இது கொஞ்சம் கம்மி, அதனால குறைஞ்ச அளவுக்கு சாப்பிட்டா அது போதையும் வர்றதில்லை. அதனால அதை தொட்டு பார்க்கறது சாப்பிட்டு பார்க்கறது மக்ருஹு. ஆனா குறைஞ்ச அளவுல சாப்பிடணும்னு சொல்லிக்கிட்டே ரெண்டு பேர் நிறைய சாப்பிட்டு போடுவான். அதனால இதை வெளியே சொல்லக்கூடாது, மக்ருஹு, குறைஞ்ச அளவு சாப்பிட்டா பரவாயில்லைங்க கூடிய கருத்தை வெளியே வேண்டாம் சொல்ல வேண்டாம், தடை செய்யறது தான் நல்லது அப்படின்னு சொன்னா இவர் எழுதுறாருங்க. மத்தவதுக்கு சொல்லிராத ஆலிம்சாவா திங்க பாக்குறான். வெளியே சொல்லாத சுத்தமா எழுதியிருக்கிறார் ஆலிம்சாவாம். எது அடிக்க, கஞ்சா அடிக்க அப்படின்னு கஞ்சா. மத்தவங்களுக்கு சொல்லாம ரூம்ல போய் அடிச்சு எங்க மோத்த பார்த்தா கஞ்சா அடிக்கிற மாதிரி நின்று உட்காந்து பாரு உன்னையும் என்னையும் வச்சு. சொல்லிப்பார் தெரியும் யாரு மோரக்கட்டை காட்டுதுன்ட்டு, அகத்தின் அழகு முகத்தில் தெரியும் சொல்லுமே, சொல்லிப்பார் தெரியும் என்ன கருத்துல சொல்லப்பட்டிருக்குது. அந்த நூல்லையே எழுதுறாரு இந்த கசகசான்னு சொல்றோம்ல, கசகசா சாப்பிடுறதும் அதுதான் இங்க சட்டத்திலையும் இருக்குது. சவுதி அவளையெல்லாம் கசகசா கொண்டு போனா உள்ள இந்த ஆஜிகள்ல பிடிச்சி போடுறாங்களே, நம்ம ஊர்ல கசகசா சாப்பிட்ற பழக்கம் இருக்குது. சால் நாளெல்லாம் உள்ள போடுறாங்க, குழம்புல போடுறாங்க, கறி குழம்புல போடுறாங்க. இந்த குஜராத்காரவங்க எல்லாம் என்னமோ ரெண்டு பாட்டில கொண்டு வந்தாங்க, பிடிச்சி சவுதி கவர்மெண்ட்ல ஜெயில விட்டாங்க. போதை பொருள் போதையுடைய வகை இன்னைக்கு நம்ம ஊர்ல சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம். ஏன்னா அடிப்படையில் அது போதைப் பொருள்ல கொஞ்சம் அதிகமான போதை வந்துடும், இதுதான் அதுல சொல்லப்பட்டிருக்கு. இவர் சொல்றாரு மத்தவங்களுக்கு எல்லாம் மறைச்சுக்கங்க, நீங்க யார் சாப்பிட்டுக்க சொல்லுது யானா பாகம் பக்கம். அருமை சோழர்களே, இவங்க நேர்மையானவங்களா சொல்லுங்க. பிக்கு சட்டத்தில் குறை சொல்றது அதே மாதிரி ஹனஃபி பிக்கை பத்தி சொல்லும் போது, ஹனஃபி பிக்கை பத்தி சொல்லும் போது 9 கிளாஸ் சாராயம் குடிச்சா போதை ஏறல, 10வது கிளாஸ் சாராயம் குடிச்சாத்தே போதை ஏறுதுன்னா அந்த 9 கிளாஸ் மது அருந்தினது கூடும், 10வது கிளாஸ் தான் கூடாது அப்படின்ட்டு அணைப்பிப்புக்கள துர்ல ரத்துல பாகம் பக்கம் பலாசர. இப்ப என்ன காட்டும் உடனே அது அதிச ஜோடிப்பார், மாஸ்கர கசீருஹு ஃபகலீலுஹு ஹராமுன், இதுல அதிகத்தை குடித்தால் போதை ஏறுமோ அதில் குறைவான பகுதியை குடிப்பதும் கூடாது ஆகாது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி இருக்கிறாங்க, இப்ப 9 கிளாஸ் சாராயம் அடிச்சுக்க போதை ஏறலன்னா, 10வது கிளாஸ்ல ஏறுதுன்னா அதை மட்டும் விட்டு. சாராயம் மது வருந்த தூண்டுகின்ற ஃபிக்ஹு நூல் டைட்டல். வ்யவஸ்தையே இல்லைங்க மனுஷனுக்கு, மானம்ங்கிறது ஒண்ணு வேணும். ஒருத்தரை பத்தி சொல்லும் போது கொஞ்சமாவது ஒரு மனித தன்மை வேணும். ஃபிக்ஹு நூல் அங்க என்ன எழுதிருக்கு, இந்த ஆலிம்கள்ட்ட முதலாவது கிதாபுகள் இல்லை எடுத்து பார்க்கறதுக்கு, கிதாபுகள் இல்லை, இருந்தாலும் எடுத்து பார்க்க நேரம் இல்லை. சில பேர் இவனுங்களை போயிட்டு என்னத்தை பார்த்துக்கிட்டு கிறுக்கடு உளறிட்டு போறான் அப்படி சொல்ற ஒரு கூட்டம். ஆனா பொதுமக்கள் மேல இதனுடைய எஃபெக்ட் என்ன ஆகுது, விளைவுகள் என்ன ஏற்படுது, இளைஞர் சமுதாயத்தின் இதனுடைய எஃபெக்ட் எப்படி ஏற்படுது அப்படிங்கிற காமெடி. ஒரு சில ஆலிம்கள் அல்லாஹ்வுத்தால அதுக்கு படைச்சிருக்கா, எடுத்து பார்க்கிறோம். எடுத்து பார்த்தா சகோதரர்களே அங்கே இருக்கிறது என்ன தெரியுமா, பேரித்தம்பளத்தை ஊற போட்ட தண்ணி இருக்குமே, பேரிச்சம்பளத்தை ஒரு தண்ணியில ஊற போட்ட ஜூஸ். அரபுகள்கிட்ட பழக்கம் இருந்துச்சு, அப்ப இருந்துச்சு, இப்பவும் இருக்கலாம். தண்ணி அவங்கள்ட்ட சுவையா அந்த காலத்துல கிடைக்கல. அந்த தண்ணியில சுவை ஏத்துறதுக்காக ராத்திரில பேரிச்சம்பழத்தை போட்டு வச்சிருவாங்களாம், காலையில எடுத்தா அந்த தண்ணி கொஞ்சம் சுவையா இருக்கும். இத நபீது தமர்னு சொல்லுவாங்க. தமர்னா பேரிச்சம்பளம், நபீதுன்னா போடப்பட்டது விடப்பட்டதுன்னு அர்த்தம். பேரித்தம்பளம் விடப்பட்ட தண்ணீர், பேரித்தம்பளத்தை தண்ணீர்ல விடப்பட்டு வச்சிருந்தது, இத நபீது தமர்னு சொல்லுவாங்க. இவர் எழுதின அந்த பாகம் பக்கத்துல இருக்கக்கூடிய மசலா இதுதான். ஒருத்தர் நபீது தமரை குடிச்சா, பேரித்தம்பளத்தை ஊற வைக்கப்பட்ட அந்த தண்ணீரை ஒருத்தன் அருந்தி, பேரித்தம்பளம் ஊற வைக்கப்பட்ட தண்ணீரை அருந்துறது கூடுமா கூடாதா? கூடும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குடிச்சிருக்கிறாங்க, புகாரில ஹதீஸ் இருக்குது. சஹாபாக்கள் எண்ணற்ற பேர் குடிச்சுக்கிட்டு இருந்தாங்க. இப்ப மசலா எழுதுறவர் இவர் எழுதுறாரு, ஆகுமான பொருளா இருந்தாலும் ஒருத்தன் அளவுக்கு மிஞ்சி குடிச்சு போதை ஏறுதுன்னு சொன்னா அந்த அளவை மிஞ்சுகிற நேரத்தில் அவனை அடிக்கணும். 9 கிலாஸ் அந்த மாதிரி தண்ணியை குடிக்கிறான், அவனுக்கு போதை ஏறல. மேல மேல குடிச்சு 10வது கிளாஸ்ல போதை ஏறுது, தலைக்கு ஏற வரைக்கும் குடிக்கிறான்டா, ஏண்டா இந்த அளவுக்கு குடிச்சேன்டா, அவனுக்கு அடி கொடுக்கணும். ஹலாலான பொருள் தான், சமயத்தில் இருக்கா இல்லையா, வீட்டில் கொஞ்சம் பிரியாணி இருந்து எவனா ஆக்கி போட்டானா மூக்கு குடிக்க சாப்பிட்டா உண்ட மயக்கம் தொண்டனுக்கு முண்டு அங்கேயே விழுந்துருவான் சில பேர். அதுக்குள்ள செருப்பு கூட மாத்தி போட்டு போயிடுவானுங்க, குனிஞ்சு பார்க்க முடியலைங்க. அந்த மயக்கத்துல மஸ்தா அப்படி கேவஞ்சிருப்போ, கொஞ்சம் புதுசா கிடைச்சா மாட்டிட்டு போயிடுற. இந்த வகையில் அது சொல்லப்பட்டது ஆகமாக்கப்பட்ட பொருள் தான். அதை எல்லையை மீறி ஒருத்தர் சாப்பிடுறான்னு சொன்னா அவனுக்கு அடி கொடுக்கணும்னு அந்த பிபு சட்டம் சொல்லுது. இதுக்கு தேங்க இவர் அர்த்தம் செய்யறாரு, 9 கிலாஸ் சாராயம் குடிச்சுக்கலாம், 10வது கிளாஸ்ல தான் போதை ஏறுதுன்னா 9 கிளாஸ் சாராயம் அவருக்கு மாஃப், டிஸ்கவுண்ட். 10வது கிளாஸ்ல தான் அடி. மது ஒருவர் மது அருந்துவதை தூண்டுகின்ற பிக்கு நூல். சகோதரர்களே, எட்டி எழுதியிருக்கக்கூடிய எத்தனை மசாலாக்கள் இருக்கதோ இந்த ரகம்தான். இப்படியே தான் ஒவ்வொரு மசாலாவும் எழுதியிருக்கிறார், நிறைய சொல்ல முடியும். டைம் அதிகமாயிடுச்சு, இல்லாதது பிக்கு நூல்களை பத்தி இந்த ஆளு சொல்லிடுறத இதோட விட்டுருங்க, அவங்க மேல எங்களுக்கு அந்த என்ன நினைக்கணுமோ அது வந்துருச்சு அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா இதோட விட்டுறேன், இல்ல தேவைன்னா இன்னொரு நாளும் இதை பத்தி தொட்டு சொல்லலாம். சில சட்டங்களை இல்ல நான் சொல்லணும்னா கயாமத்து வரைக்கும் சொல்லணும், இந்த பிதன அவ்வளவு வளர்ந்துருக்கு. அவருடைய கராமத்துல இருந்து அது ஒண்ணு எல்லையில்லாத பித்னா. பல பேர் நல்லது சென்று பெரிய அவங்க சரித்திரம் படைச்சாங்க, இது தரித்திரம் படைச்ச பித்னா. இன்ஷால்லா சொல்றேன், உங்களுக்கு தேவைப்பட்ட நிறைய இருக்குது. எதை எது சொல்லுவீங்க? தனவி பிக்குள்ள சொல்றது, இமாமுக்கு வந்து தலை பெருசா இருக்கணும், மேப்படி உறுப்பு சிறுசா இருக்கணும், நிபந்தனையாக அனைப்பி பிக்குள்ள எழுதிருக்கு, எழுதுறாருங்க. இமாமா போற ஆளுக்கு தகுதி என்னான்னு கேட்டா, வெட்கஸ்தலம் சிறுசா இருக்கணுமா, தலை பெருசா இருக்கணுமா. இப்படி எழுதி வச்சிருக்கிறாங்க, முத்தவள்ளிட்ட போய் தலை அளந்துவாரு, பேட்டியை திறந்துவாரு, இப்படி காட்ட முடியுமா? இது பிக்கு நூல் ஆகுமா? அதை நம்புகிற அந்த இளைஞர்கள் கொஞ்ச நேரம் யோசிக்க வேணாம். இப்படிப்பட்ட ஒரு கருத்தை மதரசாவில் போதிப்பாங்களா? ஆலிம்களை படிக்கிற யாருக்காவது கொஞ்சம் மூளை இருக்கிறவன் யோசிப்பானா இல்லையா? இப்படிப்பட்ட ஒரு சட்டம் வர முடியுமா? அடங்க என்ன எழுதி இருக்குது, நீ என்ன அதுக்கு பொருள் சொல்ற? இப்படி ஒவ்வொன்றாக இந்த பிக்குடைய சட்ட நூல்களையும் அதை போதிக்கக்கூடிய அறிஞர் பெருமக்களையும் குறைப்படுத்தி குற்றப்படுத்தி அவர்கள் தாழ செஞ்சு தன்னை வளர்த்துறதுக்காக செய்யக்கூடிய பெரிய முயற்சியில் ஈடுபட்டு இருக்கிறாங்க. அந்த இளைஞர்களை கேட்டுக்கிறேன், இனங்கண்டு கொள்ளுங்கள். எல்லாம் வல்ல அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் தூய இஸ்லாத்திலே இருக்கக்கூடிய பாக்கியத்தை தந்து, முன்னோர்கள் வழியிலேயே இருந்து நம்முடைய வாழ்வை முடிக்கக்கூடிய நர்பாக்கியத்தை தந்தருள் புரிவானாக. ஆமீன். ஆஹிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சுபஹானல்லாஹி வ பிஹம்திஹி சுபஹானகல்லாஹும்ம வ பிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அதூபு இலைக்.
அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.